നാം എല്ലാവരും നിന്ന് വേദത്തിൽ നിന്ന് ചില വചനങ്ങളെ വാസിക്ക കേൾക്കലാം. ആമോസ് തീർക്കദർശി പുസ്തകം മുതലാം അധികാരം 1 മുതൽ 5 വചനങ്ങൾ. ആമോസ് തീർക്കദർശി പുസ്തകം മുതലാം അധികാരം 1 മുതൽ 5 വചനങ്ങൾ. தெக்கோவா ஊர் மேய்ப்பருக்குள் இருந்த ஆமோஸ் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களிலும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாசுடைய குமாரனாகிய யெரொபெயாமின் நாட்களிலும் பூமி அதிர்ச்சி உண்டாக 2 வருஷத்துக்கு முன்னே இஸ்ரவேலை குறித்து தரிசனம் கண்டு சொன்ன வார்த்தைகள். கர்த்தர் சியோனிலிருந்து கெச்சித்து எருசலேமிலிருந்து சத்தமிடுவார். அதனால் மேய்ப்பனின் தாபரங்கள் துக்கம் கொண்டாடும், கர்மேலின் கொடுமுடியும் காய்ந்து போகும். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், தமஸ்குமின்றைய 3 பாதைகள் நிமித்தமும் 4 பாதைகள் நிமித்தமும் நான் அதன் ஆக்கினையை திருப்ப மாட்டேன். அவர்கள் கீழையாத்தை இருப்பு கருவிகளினால் போரடித்தார்களே. ஆசகேலின் வீட்டிலே தீ கொடுத்துட்டேன், அது பெனாதாத்தின் அரண்மனைகளை பச்சிக்கும். நான் தமஸ்குவின் தாழ்பாலை உடைத்து குடிகளை ஆவேன் என்னும் பள்ளத்தாக்கிலும் செங்கோல் செலுத்துகிறவனை தத்தேதேனிலும் இராதபடிக்கு சங்காரம் பண்ணுவேன். அப்பொழுது சீரியாவின் ஜனங்கள் கீருக்கு சிறைப்பட்டு போவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உட்காருவோம். ஆமோஸ் தீர்க்கதரிசி புத்தகம் 1 அதிகாரம் 1 வசனம்.
தெக்கோவா ஊர் மேய்ப்பருக்குள் இருந்த ஆமோஸ் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களிலும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாசுடைய குமாரனாகிய யெரொபெயாமின் நாட்களிலும் பூமி அதிர்ச்சி உண்டாக 2 வருஷத்துக்கு முன்னே இஸ்ரவேலை குறித்து தரிசனம் கண்டு சொன்ன வார்த்தைகள்.
சரி, போதும். பூமி அதிர்ச்சி உண்டாக 2 வருஷத்துக்கு முன்னே இஸ்ரவேலை குறித்து தரிசனம் கண்டு சொன்ன வார்த்தைகள். பூமி அதிர்ச்சி உண்டாக 2 வருஷத்துக்கு முன்னே இஸ்ரவேலை குறித்து தரிசனம் கண்டு சொன்ன வார்த்தைகள். 2 இயர்ஸ் பிஃபோர் த எர்த்குவேக், பூமி அதிர்ச்சிக்கு 2 வருஷங்களுக்கு முன்பு என்ற தலைப்பிலே உங்களுக்கு செய்தியை கொடுக்கிறேன். பூமி அதிர்ச்சி வருவதற்கு 2 வருஷங்களுக்கு முன்பதாக ஆமோஸ் தீர்க்கதரிசி தரிசனம் கண்டு சொன்ன வார்த்தைகள் தான் அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நான் அதெல்லாம் விளக்கம் கொடுக்காதபடி, அந்த 2 வருஷத்துக்கு முன்னதாக, பூமி அதிர்ச்சி உண்டாக 2 வருஷத்துக்கு முன்னதாக அவனுக்கு தரிசனம் வந்தது. அதே போலதான் நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். நம்ம வாழ்கிற நேரம், நம்ம வாழ்கிற காலம், இப்பொழுது பூமி அதிர்ச்சி வரப்போகிறது. அதற்கு முன்னதாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 2 வருஷங்களுக்கு முன்பாக அவனுக்கு தரிசனம் வந்தது. அந்த தரிசனம் வந்து 2 வருஷத்துக்கு பின்பு ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி ஏற்பட்டது. அதனால அவன் வந்து அந்த ஆமோஸ் தீர்க்க தரிசனம் அந்த தரிசனம் கண்ட வருஷம் வந்து 2 இயர்ஸ் பிஃபோர் த எர்த்குவேக். தரிசனம் அங்க பூமி அதிர்ச்சி வருவதற்கு 2 வருஷங்களுக்கு முன்பாக. நாம இன்னைக்கு அதே போல இருக்கிறோம். அதனால அந்த எக்ஸாக்ட் டேட் எல்லாம் நான் சொல்லல, அது கர்த்தருக்கு தான் தெரியும். ஆனால் நமக்கு சீக்கிரத்தில் உலகத்தில் பூமி அதிர்ச்சி வரப்போகிறது, பெரிய பூமி அதிர்ச்சி வரப்போகிறது. அந்த பூமி அதிர்ச்சிக்கு வருவதற்கு முன்னால நம்ம இன்னைக்கு ஜீவித்துக் கொண்டிருக்கோம். சீக்கிரத்திலே உலகத்திலே ஒரு பெரிய பூமி எதிர்ச்சி வரும்பொழுது காலங்கள் மாறி போகும் என்று அறிந்திருக்கிறோம். அவ்விதமான ஒரு நேரத்தில் நம்ம ஜீவிக்கிறோம். அந்த நம்ம வாழ்கிற அந்த காலம் என்ன, அந்த பூமி எதிர்ச்சி வந்ததுனால என்ன நடந்தது, ஆமோஸ் வந்து என்ன காரியத்தை அங்கே கண்டான் என்ற இந்த சம்பவங்களை எல்லாம், அது நம்முடைய காலத்துக்கு எப்படி பேரலாக அது இருக்கிறது என்பதை நம்ம தியானிக்க போறோம். ஆமோஸ் ஒரு மேஜர் ப்ராஃபிட் கிடையாது, ஆமோஸ் ஒரு மைனர் ப்ராஃபிட். அவன் ஒரு பெரிய தீர்க்க தரிசி அல்ல, அவன் ஒரு சிறிய தீர்க்க தரிசி. அவனுக்கு அநேக தரிசனங்களை ஆண்டவர் கட்டளையிட்டார். அவன் ஒரு ஷெப்பர்டாக இருக்கிறான், மேய்ப்பனாக இருக்கிறான். தெக்கோவா ஊரிலே அவன் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறான். அங்கே அநேக மேய்ப்பர்கள் இருக்கிறார்கள். அந்த மேய்ப்பரில் ஒரு மேய்ப்பன் தான் இந்த ஆமோஸ் தீர்க்க தரிசி. ஹி வாஸ் எ ஷெப்பர்ட். பாஸ்டர் எப்படி அழைக்கப்படுகிறார் என்றால் ஷெப்பர்ட் என்று அழைக்கப்படுகிறார், மேய்ப்பர் என்று அழைக்கப்படுகிறார். இந்த கடைசி காலத்தில் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அநேக ஷெப்பர்ட்ஸ் இருக்கிறார்கள், தெரிந்து கொள்ளப்படாதவர்களும் மேய்ப்பர்கள் இருக்கிறார்கள், சென்னையிலும் இருக்கிறார்கள். அவர் தேவனால் அழைக்கப்படவில்லை, தேவனால் தெரிந்து கொள்ளப்படவில்லை, ஆனாலும் அவங்க பாஸ்டர் என்று அழைக்கப்படுகிறார்கள். அவங்களுக்கும் ஆண்டோருக்குள்ள காரியம். நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், மேய்ப்பர்கள் எல்லாருமே மேய்ப்பர்கள் அல்ல. தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டு அழைக்கப்பட்டவர்கள் தான் ஷெப்பர்ட். அவங்களுடைய ஊழியத்தை ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார். அந்த ஊழியமானது ஆவிக்குரிய பிரகாரமாய் இருக்கும். அந்த தேவனால் தெரிந்து கொள்ளப்படாத ஊழியக்காரர்கள் சபை நடத்தும் பொழுது அது ஆவிக்குரிய பிரகாரமாய் இருக்காது. அவங்க வேலையை பார்ப்பாங்க, ஊழியம் செய்வாங்க. அவங்க வந்து பைபிளை வந்து நல்லா அறிஞ்சிருக்க மாட்டாங்க, அதன் மேல வாஞ்ச கிடையாது. ஏதோ தீர்க்கத்தின் செய்திய புஸ்தத்தை படிச்சுக்கிட்டு ஏதாவது ஞாயிற்றுலமே சொல்லுவாங்க. அவங்க வாழ்க்கையில போதுமான ஜபம் இருக்காது, டெடிக்கேஷன் இருக்காது. நாலு பேர் சேர்ந்துகிட்டு ஆலோசனை பண்ணி, நீ இந்த வாரம் பிரசங்கம் பண்ணு, நாளைக்கு நீ பிரசங்கம் பண்ணுன்னு மனுஷங்களை பிரியப்படுத்தி கொண்டு நாலு பேர் மேய்ப்பாங்க. இதுதான் இந்த சென்னையில் இருக்க சில சபைகளுடைய நிலைமை அவிதமா இருக்கு. ஆனால் நம்ம வந்து நம்முடைய ஊழியமானது வித்தியாசமானது. இது ஆவிக்குரிய பிரகாரமானது. இங்க அதிக ஜபங்கள் இருக்கிறது, அதிக வெளிப்பாடுகள் இருக்கிறது, சத்தியம் அதிக இருக்கிறது. நம்ம பைபிளையும் தீர்க்கத்தரிசி செய்தியும் கம்பேர் பண்ணி நம்ம பேசுகிறோம். இதமாக ஒன்று ஒன்று ஒப்பிட்டு பார்த்து இப்பொழுது நம்ம எவ்விதமாக இருக்க வேண்டும் என்பதை நம்ம தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது இது உண்மையான ஒரு ஊழியம். அதனால இங்க சொல்லப்படுகிற ஆவிக்குரிய காரியங்களை, வெளிப்பாடுகளை உங்களுடைய மனசுல அது பதியும் என்றால், இதை முழுசுமா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண உங்களால ஆண்டவர் உங்களுக்கு அந்த கிருபை தருவார் என்றால், அந்த அனாய்த்திங்க தருவார் என்றால், இதை விட உலகத்தில் பெரிய எஜுகேஷன் எதுவுமே கிடையாது. அதெல்லாம் உலகப்பரமான படிப்பு டிகிரிஸ் எல்லாமே அதெல்லாம் உலகத்தோடு அழிஞ்சு போகும். ஆனா இந்த வந்து இந்த வெளிப்பாடானது பிசாசு ஜெயிக்க முடியாத செய்கிறது. ஹல்லேலூயா. இது உங்களை மேல கொண்டு செல்லுது, ராப்சர்ல கொண்டு செல்லுது. அதனால இந்த வெளிப்பாடு தேவ ஞானம் தான் உலகத்துல பெரிய ஞானமாய் இருக்கிறது. அதனால முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நான் சொல்லுற காரியங்கள் உங்களை மனசுல அப்படியே பதியும் என்றால், நீங்க உங்க வாழ்க்கையில அதை அப்ளை பண்ண உங்களுக்கு தெரியும் என்றால், நீங்க உண்மையிலேயே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் ஆவிக்குரியவர்கள், நீங்க வந்து தேவனுடைய பார்வையில ஞானிகளாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம நீங்க எவ்வளவு டிகிரி வாங்கியிருந்தாலும் பிரயோஜனம் கிடையாது. நிறைய டிகிரி வாங்கியிருக்கலாம், அதிக படிச்சிருக்கலாம், அதெல்லாமே ஆண்டவருடைய பார்வையில் நத்திங். அது இந்த ஞானம் தான் ஆண்டவர் நம்மளை அங்கீகரிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். இதோடு சேர்ந்துதான் நமக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கூட்டி தருகிறார். ஹல்லேலூயா. இதை நம்ம அற்பமாகவோ அசட்டையாகவோ நினைத்தால் ஆண்டவர் அதை குறித்து நியாய தீர்ப்பும் செய்வார். உங்கள் சபையிலே கேள்விப்பட்டபடியே உங்களை நியாயம் தீர்ப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தைக்கு நம்ம மரியாதை கொடுப்போம் என்றால், இதை பற்றி கொள்வோம் என்றால், இந்த வார்த்தை நம்மை கைவிடாது வழி நடத்தும். ஆமே. ஒரு ஷெப்பர்ட் அவன் வந்து உசியாவின் நாட்களிலே வாழுகிறான். அவன் வாழும் பொழுது ரெண்டு ராஜாக்கள் இருக்கிறார்கள். யூதாவிலே உசியா ராஜா இருக்கிறான், இஸ்ரேலிலே எரோபெயாம் இருக்கிறான். எரோபியாம்ல ரெண்டு எரோபியாம் இருக்கிறாங்க. ஒன்னு நாபோத்தின் குமாரனாகிய எரோபியாம், இங்க அது சொல்லல, இங்க யோசியாவின் குமாரனாக எரோபியாம், ஜெரோபாம் செகண்ட். ரெண்டு நாளாமத்தை நல்லா படிச்சீங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நான் ஒரு பாஸ்டருங்க முறையில பைபிளை வந்து ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி படித்திருக்கிறேன், பள்ளிக்கூடத்து மாணவன் போல படிச்சிருக்கிறேன். அதனால எனக்கு டிஃபரன்சியேஷன் தெரியும். இது வந்து ஜெரோபாம் செகண்ட், அங்க வந்து இரண்டாவது எரோபியாம். அவனுடைய காலத்தில் அவன் ஜீவிக்கிறான். இதோ அவன் வாழ்ந்த காலம் வந்து காலத்துக்கு பின்பு, ரெண்டு வருஷத்துக்கு பின்பு பூமி அதிர்ச்சி ஏற்படுகிறது. அவனுடைய வாழ்ந்த காலம் என்ன என்பதை குறிக்கிறார். இங்க யார் இருக்கிறா, அங்க யார் இருக்கிறார், அமெரிக்கால யார் இருக்கிறா, ட்ரம்ப் பிரவுன் அங்க இருக்கிறார், ட்ரம்ப் அங்க இருக்கிறார், டொனால்ட் ட்ரம்ப் அங்க இருக்கிறார், இதோ ரஷ்யால யார் இருக்கார், வால்டிமிர் புட்டின் இருக்கிறார். நம்ம அந்த காலத்தில் வாழ்கிறோம். இந்த ரெண்டு கண்ட்ரி தான் பெரிய கண்ட்ரி, அமெரிக்கா ரஷ்யா. இல்ல அமெரிக்கால யாரு, ரஷ்யால யாரு, அதே போல யூதாவில் யாரு, உசியா, இஸ்ரேலில் யாரு, எரோபியாம் செகண்ட். இந்த மாதிரி ராஜாவின் காலத்தில் அவன் வாழ்ந்துட்டு இருக்கிறான். நீங்க வாழ்ற காலம் அமெரிக்கால என்ன சொன்னால் டொனால்ட் ட்ரம்ப் இருக்கிறார், இதோ இங்க வந்து வால்டிமிர் புட்டின். அந்த காலத்தில் நீங்க வாழ்றீங்க. பூமி அதிர்ச்சி உண்டாவதற்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னதாக ஜீவித்தான். நம்மளும் ஒரு பூமி அதிர்ச்சியை எதிர்நோக்கி இருக்கிறோம். அந்த வருஷத்துக்கு முன்னதாக நம்ம ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால ஆமோஸ் வாழ்ந்த காலமானது மறுபடியும் இப்பொழுது வந்திருக்கிறது. அவன் வாழ் காலத்தில் என்ன நடந்ததோ அதுதான் நம்முடைய காலத்திலேயும் நடக்கிறது.
ஆமீன்.
உலகமானது விழுந்து போற நிலையிலே இருக்கிறது. 2000 வருஷம் பிறக்கும் பொழுது உலகம் அழிஞ்சு போகும் என்று எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. மில்லினியல் பக் வருகிறது, அக்கவுண்ட்ஸ் பேங்க்ல அக்கவுண்ட்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணாது, பேங்க் எல்லாம் ஒர்க் பண்ணாது, கம்ப்யூட்டர்ல வந்து அப்படி 00 வரும்பொழுது ஒர்க் பண்ணாது, அதனால பேங்க்ல இருக்க பணத்தெல்லாம் எடுத்துக்கிடுங்க, இப்படி எல்லாம் ஒரு புரளி கிளம்பினது. ஆனா 2000 வருஷம் தாண்டும் பொழுது ஜனவரி மாசம் 1 பொழுது பேங்க் ஒர்க் பண்ணதான் செஞ்சு இன்னைக்கு 2018 ஆகிவிட்டது. 2000 வருஷத்துல உலகம் அழிஞ்சு போகும் என்று சொல்லி நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தோம். இதை விதமாக ஒவ்வொரு வருஷத்தையா எதிர்பார்த்தோம். உலகம் அழிஞ்சு போகும், அதற்கு முன்னதாக கர்த்தருடைய வருகை வரும் என்று நம்ம எதிர்பார்த்தோம். நம்ம டேட்டிங் வருஷத்தை நம்ம கணக்கிட்டு பார்த்து சொன்னோம். அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா என்ன செய்யறாரு என்றால், உலகத்தை இன்னும் அழிக்கல, ராப்சர் இன்னும் நடக்கல. ஆனா நம்ம வந்து என்ன நினைக்கிறோம் என்றால், ஜீசஸ் இஸ் எக்ஸ்டெண்டிங் த கிரேஸ் பீரியட். ஹல்லேலூயா. ஆண்டவர் கிரேஸ் பீரியட கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போறாரு. கிட்டத்தட்ட எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஆனா கர்த்தர் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுகிறார். ஒருத்தர் ஜாப் பண்ணா ரிட்டையர்ட் ஆயிட்டாலும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க, இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் வேலை பாருங்க. நீங்க எலக்ட்ரிக்கல் கட்டணும், லாஸ்ட் டேட் வந்து சண்டே வருது, அதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சண்டே ஆயிப்போச்சு அடுத்த நாள் கட்டிக்கிடலாம், இதை எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. உலகத்தில் அவ்விதமாக அந்த பீரியட எக்ஸ்டெண்ட் பண்ணது போல இதை கர்த்தர் கிருபையா இருக்கிறார், நீடிய பொறுமையா இருக்கிறார். அதனால எல்லாமே முடிஞ்சு போச்சுதான், வருகையின் அடையாளங்கள் எல்லாமே வந்து விட்டது, எல்லா தரிசனங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வருகை ஏன் தாமதிக்கிறது? ஆண்டவர் கிருபை உள்ளவர், கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுகிறார், ஆனா ரொம்ப காலம் தாமதிக்க மாட்டார், அவர் சீக்கிரத்தில் வருவார். எத்தனை நேரம் சுவாசிக்கிறோம்? இது ஒரு பெரிய ஏர்த்குவேக் வரும், ஒரு பூமி எதிர்ச்சி வரும். கர்த்தருடைய வருகைக்கு முன்னதாக அந்த பூமி அதிர்ச்சி வரும். அந்த பூமி அதிர்ச்சிக்கு முன்னதாக நம்ம இப்பொழுது ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். என்ன முக்கியமான காரியங்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஆமோஸ் ஒரு மேஜர் ப்ராஃபிட் கிடையாது, அவன் ஒரு மைனர் ப்ராஃபிட். ஆனால் அவனுக்கு அநேக தரிசனங்கள் வந்தது. He had a great vision. அவன் வந்து 2 வருஷத்துக்கு முன்னதாக, பூமி அதிர்ச்சி வருவதற்கு 2 வருஷத்துக்கு முன்னதாக இந்த தரிசனங்களை எல்லாம் அவன் காண்கிறான். அவன் வாழ்ந்த காலம் இங்க வந்து யூதாத் வந்து சவுத் கிங்டம், இதை இஸ்ரேல் வந்து நார்த் கிங்டம். அதனால இந்த சவுத்ல வந்து உசியா இருக்கிறார், நார்த்ல வந்து எரோபியாம் இருக்கிறார். அவனுடைய காலம் போலவே இப்பொழுதும் அதே மாதிரி காலத்துல தான் நம்ம ஜீவிக்கிறோம். என்ன சொல்லுகிறார் என்றால், இஸ்ரேல் பேரல்ஸ் டு அமெரிக்கா. Israel parallels the history of America. இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஒன்றுக்கொன்று இணையாக இருக்கிறது. அது எப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைத்தனத்தில் இருந்தார்கள், 400 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். மோசே மூலமாக அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தின் மூலமாக அவர்கள் மீட்கப்பட்டு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு வந்தார்கள். அதே போல ஐரோப்பா கண்டத்திலே கத்தோலிக்க மார்க்கம் அணிந்து கிறிஸ்தவர்களை, புராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர்களை கொலை செய்தது, சித்திரவதை செய்தது, அங்க அடிமைத்தனத்துக்குள்ளாக மாற்றினது. 10 நாடுகள் வந்து கத்தோலிக்க போப்பினுடைய கையில் இருந்தது. அதனால ஒரு கொடுங்கோல் ஆட்சி நடந்தது. விடுதலையோடு கூட கத்தரை ஆராதிக்க முடியாது, மாதாவை தான் வழிபட வேண்டும், சிலையத்தான் வழிபட வேண்டும், ஊதுவத்தி மெழுகத்திரி கொளுத்த வேண்டும். இவ்விதமான ஒரு பாரம்பரிய அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது இந்த உண்மையான கிறிஸ்தவர்கள் இதிலிருந்து விடுதலை கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்பொழுதுதான் அமெரிக்கா கண்டமானது கண்டுபிடிக்கப்பட்டது. அதனால அங்கே குடியேற வேண்டும் என்று இதிலிருந்து இந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்ம விடுதலையாகி நம்ம அங்க போனா நம்ம வந்து கத்தரை விடுதலையோடு ஆராதிக்கலாம். இந்த கத்தோலிக்க மார்க்கத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து இதை விடுதலை ஆக வேண்டும் என்று சொல்லித்தான் அந்த ஐரோப்பா கண்டத்திலிருந்து அமெரிக்கா போய் குடியேறினாங்க. 1776 அமெரிக்கா தேசமானது உருவானது. 200 வருஷத்துக்கு முன்னதாக அவள் அங்கே போய் குடியேறினார்கள். எதற்காக ஆண்டவரே சுயாதீனமா ஆராதனை செய்யணும். இப்ப இந்தியாவில் நம்ம சுயாதீனமா ஆராதனை செய்யணும். இதுவரைக்கும் நமக்கு தடை வரல. அதனால நம்ம சுயாதீனமா ஆராதனை செய்கிறோம். நம்ம விருப்பப்படி நம்ம சத்தியத்தை விசுவாசித்து அதற்கேற்றபடி ஆராதனை செய்வோம். அரசாங்கம் நமக்கு விரோதமாக இல்லை. ஆனால் அன்னைக்கு ஐரோப்பா கண்டத்தில் விரோதமாக இருந்தனாலே அவளை கொலை செய்தபடினாலே அவளிலிருந்து தப்பித்து நாமும் நம்முடைய குடும்பத்தாரும் கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை செய்ய வேண்டும். விசுவாசத்திலே ஆராதனை செய்த கத்தோலிக்க மார்க்கத்திலிருந்து நமக்கு விடுதலை வேணும் என்பதற்காகத்தான் அவங்க வந்து அமெரிக்கா போய் சேர்ந்தாங்க. அடுத்தபடியாக நம்ம அந்த பேரலல பார்க்கும் பொழுது எப்படி வந்து இஸ்ரேல் ஜனங்கள் வந்து எகிப்தை விட்டு தாண்டி சிறந்த சமுத்திரம் ரெட்சியை தாண்டிதான் அவர்கள் கானான் தேசத்துக்கு போக வேண்டும். கானான் தேசத்துக்கு போக வேண்டும் என்றால் சிறந்த சமுத்திரத்தை கடக்க வேண்டும். சிறந்த சமுத்திரத்தை கடந்தால்தான் அவர்கள் கானான் தேசத்துக்கு போக முடியும். அதே போல ஐரோப்பா கண்டத்திலிருந்து அமெரிக்கா போகணும்னா அமெரிக்காவுக்கும் ஐரோப்பா கண்டத்துக்கு மத்தியில் அட்லாண்டிக் மகா சமுத்திரம் இருக்கிறது, அட்லாண்டிக் ஓஷன் இருக்கிறது. இந்த ஜனங்கள் என்ன செய்யறாங்க, மத சுதந்திரம் வேணும் என்பதற்காக இங்க அட்லாண்டிக் சமுத்திரத்தை தாண்டிதான் ஐரோப்பா கண்டத்துல இருந்து அமெரிக்கா போனாங்க. பாருங்க ரெண்டும் எப்படி கரெக்டா இருக்கு. தே கிராஸ் த அட்லாண்டிக் ஓஷன். அவங்க அட்லாண்டிக் ஓஷனை தாண்டி அவர்கள் போனார்கள். இஸ்ரேல் ஜனங்களும் அமெரிக்காவும் எந்த ஒன்று ஒன்றுக்கொன்று இணையாக இருக்கிறது. அடுத்தபடியாக நம்ம பார்க்கும் பொழுது இந்த எகிப்திலிருந்து போனவர்கள் 12 கோத்திரங்களாக அவர்கள் போய் கானான் தேசத்தில் குடியேறினார்கள். 12 tribes. அந்த தேசமானது 12 அங்கே இடமாக அது 12 இதாக பிரிக்கப்பட்டு 12 கோத்திரத்தாருக்கு கொடுக்கப்பட்டது. யோசுவா அதை டிவைட் பண்ணி 12 கோத்திரத்துக்கும் கொடுத்தான். அதே போல இங்க இருந்து ஐரோப்பா கண்டத்தில் போன அந்த அமெரிக்கா போய் செட்டில் ஆனவங்க 13 tribes. அவங்க அது 13 state அது பிரிக்கப்பட்டது. அதனால அமெரிக்கா கொடியில 13 stars இருக்கும், 13 நட்சத்திரங்கள் இருக்கும். அமெரிக்கா கொடியில 12 stripes 12 கோடுகள் இருக்கும். இல்ல 13 கோடுகள் இருக்கும். இது 12 அது வந்து 13. வெளிப்படுத்தல் 13 அதிகாரத்தில் 2 கொம்புகளை உடைய அந்த ஆட்டுக்குட்டிக்கு 9 மிருகம் அமெரிக்கா. வெளிப்படுத்தல் 13 அதிகாரத்தில் தான் அமெரிக்காவும் இருக்கிறது. எல்லாமே அது 13 13. இது வந்து 12. இப்படி பாருங்க அதுவும் எப்படி டிவைட் பண்ணப்பட்டது, இது டிவைட் பண்ணப்பட்டது. அமெரிக்கா வந்து 13 states சேர்ந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா USA என்று அழைக்கப்பட்டது. அதே போல இவர்கள் கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்பொழுது 1 nationஆக இருந்தது, ஒரே கிங்டமா இருந்தது. இஸ்ரேல் வந்து ஒரே கிங்டமா இருந்தது. பின்பு என்ன ஏற்பட்டது என்றால் இதை முதல்ல சவுல், 2வது தாவீது, 3வது ரகோபெயாம் வரும் பொழுது, சாலமோனுடைய மகன் ரகோபெயாம் வரும் பொழுது ராஜ்யம் 2 பிரிந்தது. 1 ராஜாக்கள் 12 அதிகாரத்தில் நம்ம அதை வாசிக்கிறோம். ராஜ்யம் வந்து யூதா இஸ்ரவேல்னு பிரிந்தது. ஆனால் யூதா கோத்திரம் பென்னிமின் கோத்திரமும் சாலமோன் மகனுடைய கையில இருந்தது. வேலைக்காரன் யரோபியாம் 10 கோத்திரங்களை கொண்டு போய்விட்டான். அதனால நார்த்ல இருக்கிற அந்த கிங்டம் வந்து இஸ்ரேல் என்றும் சவுத்ல இருக்கிறது அது யூதா என்றும் அழைக்கப்பட்டது. அதனால ஒரு ராஜ்யம் இப்ப 2 பிரிஞ்சிச்சு. நம்ம நாட்டில் கட்சிகள்லாம் உடையுது பாருங்க, ஒன்ல இருந்து ஒன்ன உடைப்பான், ஒன்ல இருந்து ஒன்ன உடைப்பான், சின்ன பின்னமா போகும். ஏகப்பட்ட கட்சிகள், ஓட்டு எங்க போடணும் தெரியாது. ஏதாவது 2-3 இருந்துச்சுன்னா கரெக்டா நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்ப படிக்காதவங்க வயசானவங்க எல்லாம் எப்படி கண்டுபிடிப்பாங்க? அதே மாதிரி நம்ம இந்தியா இருக்குது. முதல் ஒரே கட்சியே கிடையாது. ஏதோ 2 கட்சி இருந்தா பரவாயில்ல, ஏகப்பட்ட கட்சிகள் இருந்தால பெரிய குழப்பம். அது ஒன்னா 2 உடைச்சிருவாங்க. இதுதான் அரசியல்வாதிகள் செய்கிற காரியங்கள். அரசியல் ஒரு சாக்கடையாக இருக்கிறது, அது ஒரு குழப்பமாக இருக்கிறது. நல்லவை யாருன்னு கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறது. அதனால அமெரிக்காவை நம்ம பார்க்கும் பொழுது அது 2 தான். இஸ்ரேல் 2 பிரிவு தான், ஒன்னு ஜூடா இன்னொன்னு இஸ்ரேல். இங்க உசியா, அங்க யரோபியாம் இருக்கிறான். அது வந்து ஒரே ராஜ்யமா இருந்தது, பின்பு 2 பிரிஞ்சிச்சு. சவுதர்ன் கிங்டம் நார்தர்ன் கிங்டம் ஜூடா அண்ட் இஸ்ரேல் என்று பிரிஞ்சது. அதே போலதான் அமெரிக்காவும் அதே மாதிரிதான். இஸ்ரேல் என்ன நடக்குது அதுதான் அமெரிக்கா. அமெரிக்கா வந்து இதோ என்ன சொன்னால் ஒரு கிங்டமா இருந்தது, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆப் அமெரிக்கா இருந்தது, பின்பு ரெண்டு கட்சியாக பிரிந்து விட்டது. ஒன்னு டெமோக்ராட்டிக், இன்னொன்னு வந்து ரிபப்ளிக். பில் கிளிண்டன் வந்து டெமோக்ராட்டிக் கட்சியை சேர்ந்தவர், ஜார்ஜ் புஷ் வந்து ரிபப்ளிக்கன் கட்சியை சேர்ந்தவர், இப்ப அதுக்கு டொனால்டு டிரம்பும் ரிபப்ளிக்கன் கட்சியை சேர்ந்தவர், ஒபாமா வந்து டெமோக்ராட்டிக் கட்சியை சேர்ந்தவர். அதனால பாருங்க அங்க ஒன்லி ரெண்டு தான், ஒரு சுயேட்சை கூட போட்டு போட மாட்டான், ஒன்லி டூ தான். அது ரெண்டா பிரிந்து விட்டது. அதனால அமெரிக்கா இப்பொழுது ரெண்டு கட்சி தான், ஒன்னு டெமோக்ராட்ஸ் இன்னொன்னு ரிபப்ளிக்கன்ஸ். இப்படி வந்து இஸ்ரேல் எப்படி பிரிஞ்சுதோ அதுதான். இதுதான் இந்த ஞானம் தான் உலகத்தில் பெரிய ஞானம். நம்ம என்ன கெமிஸ்ட்ரி படிக்கலாம், இன்ஜினியரிங் படிக்கலாம், நீங்க எவ்வளவோ பெரிய பெரிய படிப்புலாம் படிக்கலாம், ஆனா இந்த படிப்பு தான் உதவும். இதுதான் உங்களை நித்தியத்துக்கு கொண்டு செல்லும். உலகத்தில் இப்ப என்ன நடக்குங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கிறது. வேதத்தை கொண்டு நம்ம பார்த்தோம் என்றால் பிசாசு நம்மளை வஞ்சிக்க முடியாது. அதெல்லாம் இங்க டெமோக்ராட்டிக் அண்ட் ரிப்பப்ளிக்கன்ஸ் இங்க வந்து ஜூடா அண்ட் இஸ்ரேலாக இருக்கிறது. We are living in a day when America is divided. இப்பொழுது நம்ம அவிதமான ஒரு காலத்தில் ஜீவிக்கிறோம். இதோ ஏமாஸ் வந்து என்ன செய்யறாள், அவனும் அவிதமான ஒரு காலத்தில் ராஜ்யம் ரெண்டாக பிரிந்த காலத்தில் அவன் ஜீவித்துக் கொண்டிருக்கிறான். இஸ்ரேல் நாட்டினுடைய முதல் அந்த ராஜா ஃபர்ஸ்ட் கிங் வந்து சவுல். சவுல் தான் முதலாவது ராஜா. அவனை குறித்து பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்கென்றால், எல்லாருடைய தோளை காட்டிலும் அவன் தோல் உயரமா நிக்குமா. எல்லா சோல்ஜர்ஸ் நிற்கும் பொழுது அவன் போய் நின்னானா அவன் தோல் வந்து எல்லா தோளோட உயரமா இருக்கும். ஏனென்றால் ஹி வாஸ் எ டாலஸ்ட் மேன், அவன் உயரமான ஒரு மனுஷன். பைபிள் அவிதமா எழுதியிருக்கு. ஒன்னு சாமியில் 10:23 வாசிக்கலாம்.
அப்பொழுது அவர்கள் ஓடி அங்கே இருந்து அவனை அழைத்துக் கொண்டு வந்தார்கள். அவன் ஜனங்கள் நடுவே வந்து நின்ற போது எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழா இருக்கத்தக்க உயரம் உள்ளவனா இருந்தான்.
எல்லாரும் தோளும் கீழே இருக்குது, அவன் தோல் உயரமா இருக்கு. அந்த கண்ட்ரியிலேயே அவன் தான் வந்து டாலஸ்ட் மேன். அவ்விதமான ஒரு மனுஷனை தான் ஆண்டவர் முதல் ராஜாவாக தெரிந்து கொண்டார். அதே போல சரித்திரத்தில் பார்க்கும் பொழுது ஜார்ஜ் வாஷிங்டன், அதான் அமெரிக்கா நாட்டினுடைய முதல் பிரசிடென்ட். அந்த முதல் பிரசிடென்ட்டும் எல்லாரை விட உயரமா இருப்பாரோ, அவருடைய தோல் உயரமா இருக்கும். ஹி வாஸ் எ டால் மேன். பாருங்க அங்க எப்படியா அதுதான் அமெரிக்கா. இஸ்ரேல் நாடு எப்படியா அதான் அமெரிக்கா. அதே சம்பவம் தான் அங்க நடக்கிறது. யாப்காக் இப்பொழுது நம்ம பார்த்தோம், அங்க பூமி எதிர்ச்சி உண்டாவுக்கு 2 வருஷத்துக்கு முன்னதாக ஆமோஸுக்கு தரிசனம் வந்தது. அதே போல ஒரு காலத்தில் நம்ம ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். கடைசி காலத்தினுடைய அறிகுறி அடையாளம் என்னவென்றால் பூமி அதிர்ச்சிகள் ஏற்படுவது. மத்தேயு 24:7
ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும்.
ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களும். ஒரு ராஜ்யம் ஒரு ஒரு கட்சி இன்னொரு கட்சிக்கு விரோதமா, எங்க பார்த்தாலும் அதுதான். ஒரு ஜாதி இன்னொரு ஜாதிக்கு விரோதமாக, ஒரு தேசம் இன்னொரு தேசத்துக்கு விரோதமாக, எல்லாம் பகை விரோதங்கள் தான். அதே போல சில கத்துடைய பிள்ளைகளும் ஒருத்தருக்கொருத்தர் பகைச்சுக்கிடுவாங்க. நான் சொல்ல டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றேன். ஒருவேளை ஒருத்தர்கிட்ட ரொம்ப ஃபெல்லோஷிப்பா இருக்க முடியாட்டாலும் பகைக்க கூடாது, அது பைபிள்படி தப்பாயிரும். கை கொடுக்கலன்னா நீ தப்பு, அது ஃபெல்லோஷிப் இல்லைன்னா தப்பு. எதுக்கு கை கொடுக்க வச்சிருக்குது, எதுக்கு ஃபீட் வாஷிங் வச்சிருக்கு, சும்மா விளையாட்டுக்கு வச்சிருக்குதா? ஆண்டவர் விளையாட்டுக்கு போய் பூமி அவங்க கால் கழுவ வச்சிருந்தாரா? யார் விரோதமா அவங்க காலை போய் கழுவுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒப்புற வாரக்கு தான் எங்க கையை கொடுக்கிறது, அது ஒரு ஃபெல்லோஷிப்பு கிடையாளம். கையை தட்டிட்டு போனா என்னப்பா, என்ன ஆவி நமக்குள்ள இருக்கிறது? ஹோலி ஸ்பிரிட் இருக்குதா அல்லது வேற ஆவி இருக்குதா? ஒருத்தரை முறைச்சி பார்க்கும் பொழுது, வித்தியாசமா பார்க்கும் பொழுது நமக்கு பரிசுத்தாவி இருக்குதான்னு சந்தேகமா இருக்கு. அதனால இருந்தாலே நம்ம யாவரோடு சமாதானமா இருக்க வேண்டும். ஒருவேளை ஒருத்தரோடு ரொம்ப சிநேகமா இருக்க முடியாட்டாலும் பரவாயில்லை, ஆனா யாவரோடு சமாதானமாயிருங்கள் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அதனால சமாதானத்தை கெடுக்கும்படியாக நடந்து கொள்ளக்கூடாது. நாங்களா ஒரே பேய்த்தில் இருக்கிறோம், ஒரே சத்தியத்தில் இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவருடைய பார்வையில் அது தவறாக இருக்கும். அப்படி யாராவது இருந்தா திருத்திக்கிடுங்க. இன்னைக்கு பிரசங்கத்தை கேட்டு திருத்திக்கிடுங்க. எத்தனையோ சொல்லியாச்சு, எத்தனையோ பிரசங்கம் சொல்லியாச்சு. அதனால பார்க்கும் பொழுது அந்த நம்ம வந்து இதோ கடைசி காலத்தில் இருக்கிறோம், ஜனத்துக்கு விரோதமா ஜனாதி இருக்கும். அது அஞ்ஞானிகள் அப்படி இருப்பாங்க, நம்ம விசுவாசிகள் நம்ம அப்படி இருக்கக்கூடாது. ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யம் எழுப்பும். நிறைய பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க சென்னையில், நான் யார்ட்டையும் சண்டை கிடையாது, ஆனா அவங்ககிட்ட நான் போக மாட்டேன். அவங்க வீட்டை தேடி நான் போக மாட்டேன், அவங்க சபையை தேடி நான் போக மாட்டேன். ஆனா அவங்களுக்கு நான் அவங்க எனக்கு விரோதம் கிடையாது, ஒருத்தருக்கும் விரோதம் கிடையாது. ஆனா அவங்க வீட்டுக்கு நான் அவங்க அவனை தேடி நான் போக மாட்டேன். அவங்ககிட்ட ரொம்ப சிநேகிதம் இல்லை. ஆனா என்ன செய்யறேன்னா எல்லாத்தையும் நான் சமாதானமா தான் இருக்கேன். இப்ப எங்க சொந்தக்காரங்கள்ட்ட யாருக்கிட்டையும் விரோதம் கிடையாது, ஆனா நிறைய வீட்டுக்கு நான் போக மாட்டேன். அவங்க எந்த அளவு வளர்க்கிறாங்களோ அந்த அளவு தான் நான் அளக்க முடியும். அதே சமயத்தில் நம்ம விரோதம் கிடையாது. யாரும் யார் நேரத்தில் கண்டா ஏத்தா பார்த்தா பேசலாம். அந்த முகத்தை கொடுக்காத அளவுக்கு நம்ம ஜீவிக்க கூடாது. ஒருத்தரை பார்த்து முகத்தை பார்த்து பேசுற அளவுக்கு நம்ம இருக்கணும். இதுதான் சமாதானங்கிறது. அது ஒரு டெக்னிக்கா இருக்கிறது. நம்ம வாழ்நாள் முழுசும் அந்த சமாதானத்தை ஃபாலோ பண்ண வேண்டும். சிலர் வார்த்தைக்கு விரோதமாய் வந்தால், இந்த சத்தியத்துக்கு விரோதமாய் வந்தா அவங்கள்ட்ட போயிட்டு நம்ம சமாதானமா இருக்கணும்னு அவசியமே இல்லை. அவங்கள்ட்ட அவங்களை வந்து முற்றிலும் நம்ம விலகணும். வார்த்தைக்கு விரோதமாக வந்தால்தான் எக்ஸப்ஷனல் கேஸ். அதுதான் வார்த்தைக்கு விரோதமாய் வராதவங்களோடு கூட நம்ம வந்து சமாதானமாய் இருப்பது நல்லது. அதனால பாருங்க, கடைசி காலத்தில் இந்த விரோதங்கள் ஏற்படுகிறது. ஜனத்துக்கு விரோதமா ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யம், ஒரு ஃபேமிலி இன்னொரு ஃபேமிலிக்கு விரோதமாக. இதான் என்ன சொன்னால், அது அஞ்ஞானிகள்ட்ட இருக்கலாம், ஆனா நம்ம இந்த ஒரே சர்ச்சைக்குள்ள இருக்கக்கூடாது. ஒரு ஆள் அவங்க ஏத்த வீட்டுக்காரர் அவங்களை தூசணமான வார்த்தைகளை பேசலாம். அவங்கள்ட்ட போய் நீங்க பேசணும், சோத்திரம் பண்ணணும் அவசியம் இல்லை. ஆனா இங்க நம்ம ஒரே காங்கிரிகேஷன் குழு, இந்த ஒன் காங்கிரிகேஷனுக்குள்ள சமாதானம் ஒருமைப்பாடு இருக்க வேண்டும். அதுதான் விசேஷமான காரியம். அதனால அந்த கடைசி காலத்தில் அறிகுறி அவ்விதமாக இருக்கிறது. இதோ பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். காவிரியில போய் தண்ணி வேணும் தண்ணி வேணும்னு எல்லா கட்சிகளும் போய் அங்க இருந்து போராடிட்டு இருந்துச்சு கொஞ்ச நாளைக்கு மேலே. இப்ப பாருங்க, லட்சக்கணக்கில் அவன் தண்ணி அவன் விட்டுட்டான். விட்ட பிறகு இங்க வந்து முக்கொம்பு அணை வந்து உடஞ்சிக்கிட்டு போயிட்டு எல்லா தண்ணி உடஞ்சி கடல்ல சேரும். இந்த தண்ணிய வந்து கால்வாய சுத்தம் பண்ணி வச்சு அங்கெங்க தடுப்பணை கட்டினா 8 வருஷத்துக்கு வேண்டிய மழை பெஞ்சிருக்கு. கர்நாடகாவிலையும் கேரளாவிலையும் நமக்கு தேவையான 8 வருஷத்துக்கு தேவையான மழை பெஞ்சிருக்கு. ஆனா தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு, 1 வருஷத்துக்கு கூட சேர்த்து வச்சிருக்காருன்னு தெரியல. ஜனங்களுக்கு வந்து அப்படி மாதிரி ஒரு ஞானம் இல்லை. ஆண்டவர் அங்க மழையை நிறைய கொடுத்து இங்க வந்து திறந்து விட்டோடனே கொள்றதுக்கு இடம் இல்லை. இதை எல்லாத்தையும் உடச்சுக்கிட்டு எல்லாம் கடல்ல எல்லாம் போய் சேர்ந்துட்டு. இதுதான் தமிழ்நாடு கவர்மெண்ட், மனுஷங்களுடைய கவர்மெண்ட் அப்படிதான். ஆண்டவர் மழையை தந்தாருன்னா யார்த்தையுமே நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப தர்றாரு, அதை பாதுகாக்க தெரியலையே. அதனால பஞ்சங்கள் ஏற்படும், வறட்சி ஏற்படுதா செய்யும். எவ்வளவு மழை பெஞ்சியும் வறட்சி நீங்க. அதனால என்ன சொன்னால், பஞ்சங்கள் ஏற்படுகிறது, கொள்ளை நோய்கள், பல விதமான வியாதிகள் ஏற்படுகிறது. இன்னைக்கு நல்லா இருக்கும் குழந்தை, நாளைக்கு பார்த்தா ஒரு மாதிரி குறைஞ்சின மாதிரி அப்படி இருக்கும். நமக்கு எல்லாமே ஒரு காரியம் ஓடாது. பேரண்ட்ஸுக்கும் கவலை, இது என்ன சொன்னால் அங்க கிராண்ட் ஃபாதருக்கும் கிராண்ட் மதருக்கும் கவலை. ஒருத்தர் சுகமெல்லாம் போனா எல்லாரையுமே பாதிக்கும். கொள்ளை நோய்கள், அதிகமான நோய்கள் வந்திருக்கிறது. டாக்டர்கிட்ட போனா பணம் புடுங்கதான் செய்வாங்க, நிறைய ஆஸ்பத்திரியில சரியா கவனிக்க மாட்டாங்க. அவிதமான ஒரு காலத்தில் நம்ம ஜீவிக்கிறோம். இதோ பூமி அதிர்ச்சிகள் பல இடங்களில் ஏற்படுகிறது. Earthquake in various places, அநேக இடங்கள்ல இருக்குதா. இப்பொழுது ஃப்ரீக்வெண்டா வருகிறது. முன்னால விட அதிக ரிக்டர் ஸ்கேல்ல வந்து பூமி அதிர்ச்சிகள் ஏற்படுது. சமீபத்தில் இந்தோனேஷியால பூமி அதிர்ச்சி ஏற்பட்டு அநேகர் செத்து போனார்கள். Earthquakes represent a dispensational change. பூமி அதிர்ச்சி ஏற்படும் பொழுது dispensational change ஏற்படுது. காலங்கள் மாறுகிறது. ஆமென். ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி வருது என்றால் அது ஒரு காலத்தை மாற்றுகிறது. பைபிள் படி நம்ம அவிதமாக பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விடும் பொழுது தேவாலயத்தின் திரைச்சிலை மேல் தொடங்கி கீழாக இரண்டாக கிழிந்தது, பூமி மிகவும் அதிர்ந்தது, கண்மலைகள் பிளந்தது, மரித்து போன சரீரங்களும் வெளியே வந்தது என்று பைபிள் வாசிக்கிறோம். மத்தேயு 27:51 வாசிக்கலாம்.
அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சிலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது.
இயேசு கிறிஸ்து ஜீவனை விடும் பொழுது பெரிய பூமி எரிச்சி எர்த்குவேக் ஏற்பட்டது. அது என்ன செஞ்சதுன்னா டிஸ்பென்சேஷனல் சேஞ்ச் ஏற்படுத்தினது. யூதாயிசம் யூத மார்க்கத்துக்கு முடிவை ஏற்படுத்தி அந்த கிரேஸ் பீரியட் வந்தது. டிஸ்பென்சேஷன் ஹேட் சேஞ்ச் ஃப்ரம் லா டு கிரேஸ், நியாயப்பிரமாணத்திலிருந்து கிருபைக்கு மாறிவிட்டது. இனிமேல் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு பிரயோஜனம் இல்லை. இனி அந்த ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தி பிரயோஜனம் இல்லை. மெய்யான ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து மரித்தார். ஹல்லேலூயா. நியாயப்பிரமாணத்திலிருந்து கிருபைக்கு வாங்க, லால இருந்து கிரேஸ் பீரியட் மாறிவிட்டது. அந்த பூமி அதிர்ச்சியானது அவிதமான ஒரு சேஞ்ச் அங்கே ஏற்படுத்தியது. ஒவ்வொரு பூமி அதிர்ச்சிகளும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது. கடைசியா என்ன சொல்லப்பட்டிருக்குது என்றால், அவர் அந்த தூதன் வந்து தூபகலசத்தை எடுத்து அதை பலிபெடுத்து நெருப்பினாலே நிரப்பி பூமியில கொட்டினான். அப்பொழுது சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் பூமி அதிர்ச்சியும் ஏற்பட்டது என்று எழுதியிருக்கிறது. வெளிப்படுத்தல் 8:5 வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 8:5.
பின்பு அந்த தூதன் தூபகலசத்தை எடுத்து அதை பலிபெடுத்து நெருப்பினால் நிரப்பி பூமியிலே கொட்டினான். உடனே சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் பூமி அதிர்ச்சியும் உண்டாயின.
சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் பூமி அதிர்ச்சி, இதெல்லாமே இதெல்லாம் நியாய தீர்ப்பின் அடையாளம். உலகத்தை நியாய தீர்ப்பு தாக்குறது. பூமி அதிர்ச்சி நியாய தீர்ப்பின் அடையாளமாக இருக்கிறது. அது ஒரு டெஸ்பென்சேஷனல் சேஞ்ச் ஏற்படுது. அதனால நம்ம வந்து பூமி அதிர்ச்சிக்கு முன்னால ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். பூமி அதிர்ச்சி ஏற்படும் பொழுது ரேச்சர் ஆனது நடந்துவிடும். இது எல்லாமே 7 சபை காலங்கள் எல்லாம் முடிமடைஞ்சது. சத்தியமானது யூதர்களுக்கு திரும்பியிருக்கும். ஒரு சேஞ்ச் வரும். அந்த பூமி அதிர்ச்சி வரைக்கும் தான் இங்க பிரைட் இங்க இருக்க முடியும். அதனால பூமி அதிர்ச்சி ஏற்பட்ட பொழுது சத்தியமானது சுவிசேஷமானது அது புறஜாதிகளை விட்டு யூதர்களுக்கு திரும்ப வேண்டிய நேரத்தில் நம்ம இருக்கும். அங்கிருந்து நமக்கு வந்துச்சு, லால இருந்து கிரேஸுக்கு வந்தது, யூதர்ட்டிருந்து புறஜாதிகளுக்கு வார்த்தை வந்தது. இப்போ நம்மகிட்ட இருந்து வார்த்தை அங்க போகுது. இந்த காலங்களுக்கு முடிவு ஏற்படுது. டெஸ்பென்சேஷன் சேஞ்ச். அதான் இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா பிசாஸ் உங்களை வஞ்சிக்க முடியாது. நீங்க காலத்தில் எவ்வளவு பெரிய பாடம் படிக்கலாம், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணலாம், அதெல்லாமே உதவ உலகப்புறமா வேலை பார்க்கலாம். ஒரு நாலேஜ் இருக்கும், அது தேவைதான், வேண்டான்னு சொல்லல. நம்ம படிப்பை என்கரேஜ் பண்றோம். அதே சமயத்தில் இந்த ஞானத்தை நீங்க கற்றுக்கொள்ளாம இருந்தா உங்களை கடிஞ்சு கொள்ளுவேன். பசுத்த ஆவியானவர் உங்களை கடிந்து கொள்ளுவார். இது வந்து நம்முடைய ஆத்மாவில சேஞ்ச் ஏற்படுத்துது. இது எட்டர்னிட்டி உங்களுக்கு கொண்டு வருகிறது. அதை விட இது இம்பார்ட்டன்ட் ஆயிருக்கிறது. இந்த சபையில பல வருடங்கள் வந்தோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த பைபிள் நாலேஜ் இல்லைன்னா, இந்த மெசேஜ குறித்த ஒரு தெளிவு இல்லைன்னா, அவங்க இவ்வளவு நாள் என்னத்தை கேட்டாங்க அப்படின்னு அர்த்தம். இவ்வளவு படிச்சிருக்கிறாங்களே, ஏதாவது இன்னும் எனக்கு இன்னும் வெளிப்பாடு வரல, இன்னும் வெளிப்பாடு வரல, நான் வெளிப்பாடு வரல, நான் இன்னும் குழந்தையாவே இருக்கிறேன்னா. பூமி எதிர்ச்சி எதை குறிக்கிறது? டிஸ்பென்சேஷனல் சேஞ்ச். இன்னொரு பெரிய பூமி எதிர்ச்சி வரவுக்கு முன்னதாக நம்ம ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். அப்பொழுது எல்லாமே முடிவடையும். சபைக்காலங்கள் எல்லாமே முடிவடையும். அவனோட மனவாட்டி எடுத்துக்கொண்ட பிறகு பிரஜாதிகளுக்கு வந்து சத்தியமானது யூதர்களுக்கு போக வேண்டிய நேரத்தில் நம்ம ஜீவித்துக் கொண்டிருக்கோம். வந்து 1964 ஹண்டிங் த ஜெவலினா பிக்ஸ், காட்டு பண்டிகளை வேட்டையாடும்படியாக தன் நண்பர்களோடு போய்கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், பிக் அப் த ராக், த்ரூ இட் இன் த ஏர் அண்ட் சே யூ வில் சீ த க்ளோரி ஆஃப் காட். நீங்க கல்லை எடுத்து அதை ஆகாயத்திலே நீ வீசி எரிந்து எரிந்து கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் தேவனுடைய மகிமை காண்பீர்கள் என்று சொல்லு என்று சொன்னார். அவிதமாக கல்லை அவர் வீசும் பொழுது வித்இன் 24 hours என்ன ஏற்பட்டது என்றால் புயல் காற்று வந்தது. நீங்கெல்லாம் காருக்கு அடியில் போய் மறைஞ்சு கொள்ளுங்கன்னு சொன்னார். பயங்கரமான புயல் காற்று வந்தது. அது மலையை உடைத்தது. மரங்களை முறித்தது. இதோ பெரிய புயல் காத்து வந்து பிரணாமங்க நின்று கொண்டிருக்கிறார், அவரை ஒண்ணும் செய்யல. அவருடைய தலைக்கு மேல அது வந்து 3 times அது கிளாப் பண்ணது. அந்த கிளாப்பிங் சவுண்ட் அவங்க கேட்டாங்க. பின்பு அந்த புயல் காற்று போன பிறகு அவர்கிட்ட வந்து கேட்கிறாங்க, அந்த புயல் காற்று என்ன சொன்னது? அப்பொழுது பிரதர் பிரணாம் சொல்லுகிறார், ஜட்மெண்ட் இஸ் ஸ்ட்ரைக்கிங் ஆன் த வெஸ்ட் கோஸ்ட், நியாய தீர்ப்பானது மேற்கு கடற்கரையை தாக்குறது என்று சொன்னார். அவங்களுக்கு ஒரு கிளாப்பிங் சவுண்டா இருந்தது, ஆனா பிரதர் பிரணாமுக்கு அது கிளியர் வாய்ஸ் ஆயிருந்தது. இன்னைக்கு மெசேஜ் சிலருக்கு வந்து கிளாப்பிங் சவுண்ட் போல இருக்கலாம், அல்லது வண்டு காதுல இறஞ்ச மாதிரி இருக்கலாம், ஆனா பரிசுத்தாவி பெற்றவர்களுக்கு, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு அது கிளியர் வாய்ஸ். ஹல்லேலூயா, காட் ஸ்பீக்கிங் டு யூ. ஹல்லேலூயா, கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற சத்தமாயிருக்கும். வாய்ஸ் ப்ரொனவுன்ஸ் ஜட்மெண்ட் ஆன் தி வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் அலெக்சா. அதனால என்ன ஏற்பட்டது என்றால், மார்ச் 27 1964 குட் ஃப்ரைடே அன்றைக்கு பெரிய பூமி எழுச்சி ஏற்பட்டது. அது ஒரு சுனாமியை உருவாக்கினது. அலாஸ்காவே தண்ணீருக்குள் போக வேண்டிய சூழ்நிலை, அவிதமாக அது அமிழ்ந்து போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. கிரேட்டஸ் ஏர்த்வேக்கு இதுவரைக்கும் 1964 வரைக்கும் நடந்த பூமி எதிர்ச்சியில அவ்வளவு பெரிய பூமி எதிர்ச்சி ஏற்பட்டதில்லை. அதனால சொல்லுகிறார், ஜட்மெண்ட் இஸ் ஸ்ட்ரைக்கிங் ஆன் தி வெஸ்ட் கோஸ்ட், அது நியாய தீர்ப்பு நேற்கு கடற்கரையை தாக்குறது. அதனால அந்த வந்து ஆண்டர்சன் ஃபால்ட் ஏற்பட்டது, பூமிக்கு அடியில் ஒரு பெரிய பிளவு ஏற்பட்டது. அது கலிபோர்னியா கீழே அது வருது. அது அன்றைக்கு ஆரம்பித்த அந்த பூமி எழுச்சி, இன்னொரு பூமி எழுச்சி வரும்பொழுது லாஸ் ஏஞ்சல்ஸ் என்றால் அது வந்து அந்த பசிபிக் மகா சமுத்திரத்தில் தலைகீழா 40 miles போயிருங்கிறார். உலகத்தையே அது ஷேக் பண்ணும், அவ்வளவு பெரிய பூமி எழுச்சி, அது ஒரு சுனாமியை கிரியேட் பண்ணும் என்று அங்க சொல்ல. அந்த பூமி அதிர்ச்சிக்கு முன்னால நம்ம இன்னைக்கு ஜீவித்துக் கொண்டிருக்கோம். ஆமோஸ் அபிதமா தான் ஜீவித்தோம். அப்படி ஒரு டிஸ்பென்சேஷன் சேஞ்ச் மனவாட்டி எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது கிறிஸ்டியானிட்டி ஓவர், கிறிஸ்டியானிட்டிக்கு முடிவு ஏற்படும். அதனால அது ஒரு சேஞ்ச ஏற்படுத்துறது. யூதர்களுக்கு சத்தியம் போக வேண்டிய நேரத்தில் நம்ம ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமோஸ் 1:2 வாசிக்கலாம்,
கர்த்தர் சியோனிலிருந்து கெர்ச்சித்து எருசலேமிலிருந்து சத்தமிடுவார், அதனால் மேய்ப்பரின் தாவரங்கள் துக்கம் கொண்டாடும், கர்மேலின் கொடுமுடியும் காய்ந்து போகும்.
கர்த்தர் சியோனிலிருந்து கெர்ச்சித்து எருசலேமிலிருந்து சத்தமிடுவார். கெர்ச்சிக்கிறதுனா சிங்கம், அவர் சிங்கமாய் இருக்கிறார், அவர் சயன்ல இருந்து கெர்ச்சிக்கிறார். அண்ட் ஹி செட் தி லார்ட் வில் ரோர் ஃப்ரம் சயன் அண்ட் அட்டர் ஹிஸ் வாய்ஸ் ஃப்ரம் ஜெருசலேம். அவர் எருசலேமிலிருந்து அவர் சத்தமிடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The lion is roaring from Zion. The lion is roaring. இப்பொழுது அவன் என்ன தரிசனம் காண்கிறான் என்றால், சிங்கமானது கர்ச்சிக்கிறது. அவர் எருசலேமிலிருந்து சத்தமிடுவார். 7 thunders uttered their voices. 7 இடிகள் தங்களுடைய சத்தங்களை முழங்கின. இப்பொழுது நம்ம ஒரு பலபரீட்சையின் காலத்திலே நம்ம ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். இது ஒரு பலபரீட்சையை ஏற்படுத்துகிறது. சோடம் எலஜா காலத்திலே கர்மேல் சோடவுன் வந்தது. கர்மேலிலே அவன் என்ன செஞ்சான், கத்த தெய்வமா பாகால் தெய்வமா, ஒரு பல பரீட்சை ஏற்பட்டது. நீங்க நிறைய பேர் இருக்கிறீங்க, நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன். நீங்க ஒரு காளையை கொண்டு வாங்க, நீங்க பலி செலுத்துங்க, அக்னி போடாதீங்க, வானத்திலிருந்து அக்னி வரணும். அதனால உங்க தெய்வம் உண்மையான தெய்வம் தான், அவர் அக்னியை அனுப்பணும், அப்பந்தான் வந்து உங்க கடவுள் உண்மையான கடவுள். இதை நானும் செய்யறேன். அதனால யார் வந்து ஃபயர் அனுப்புறாரோ அவர் தான் உண்மையான தேவன் சொல்லும் பொழுது அவங்க பாகாலே பாகாலே கூப்பிட்டாங்க. 1 Kings 18 வாசிக்கிறோம், இதோ பாகால் வந்து செவி கொடுக்கல. காலையில இருந்து சாயங்காலம் 3 வரைக்கும் கத்துறாங்க, தங்களுடைய சரீரங்களை கிழித்துக் கொள்கிறார்கள். இந்துக்கள் வந்து தங்களுடைய சரீரங்களை கிழித்துக் கொள்வார். இங்க இருந்து ஒரு அம்ப விடுவான், அது இங்க வரும், நாக்க நீட்டிக்கிட்டு அதுல ஒரு அம்ப விடுவான், முதுகுல வந்து ஒரு கொக்கி மாதிரி போட்டுக்கிட்டு எடுத்துட்டு போவான். இப்படி எல்லாம் சித்திரவதை செய்தது. விரல வெட்டி காணிக்க கொடுத்துட்டேம்மா, நாக்க அறுத்துட்டேம்மா, இதெல்லாம் பாருங்க எவ்வளவு வந்து அலங்கோலமான காரியமா இருக்கு. அதே போலதான் அன்னைக்கு பாகால் வழிபாடு, தங்களுடைய சரீரங்களை கத்திய வைத்து கீறி கொண்டார்கள், ரத்தத்தை அவள் சிந்தி பார்த்தார்கள். இருந்தாலும் பாகால்னு ஒருத்தன் இருந்தான் தானே, தேவன் ஒருவர் தான். அவருக்கு அத்தனை இயேசு கிறிஸ்து, எத்தனை விசுவாசிகள். மற்ற தெய்வங்கள் தெய்வம் கிடையாது, அவங்க ஈவில் ஸ்பிரிட்டை வழிபடுறாங்க. ஆனா தேவன் என்கிற ஒருத்தர் தான், அவர்களை இயேசு கிறிஸ்து நமக்கு திட்டவட்டமா தெரியும். ஆனா மற்றவங்கிட்ட போய் சொன்னா என்ன செய்வார்கள் என்றால், அது வந்து நம்ம மேல விதமான பழிகளை போடுவார்கள். அதனால நம்ம யார்ட்டையும் கட்டாயமா சொல்ல முடியாது. நமக்கு தெரியுது இயேசு கிறிஸ்து தான் தேவன் தெரியும். மற்றெல்லாம் விக்கிரகங்கள், அசுத்த ஆவிகளை வழிபடுவது. ஒரே ஒரு மார்க்கம் உண்டு, கிறிஸ்டியானிட்டி தான். ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரு செய்தி. ஹல்லேலூயா. 1100 சாபனங்கள் கிடையாது. ஒரு காலத்துக்கு ஒரு செய்தி. நம்ம கடைசி காலத்துல இருக்கிறோம். ஒரு தூதன் மூலமா ஒரு செய்தியை கொடுத்திருக்கிறார். ஏழாம் தூதன் மூலமா செய்தி கொடுக்கும் பொழுது ஏழாம் சபையின் காலத்துல வாழ்கிறது. அதுதான் அதுதான் வார்த்தை. இதை விட்டுட்டு 1100 சாபனங்களை ஏற்படுத்தும் பொழுது எல்லாம் வீணான ஆராதனை. நமக்கு திட்டமா தெரியும். அவங்களை போயிட்டு நம்ம சொன்னா அவங்க மேல கோபப்படுவாங்க. ஒரு ஞானமா அவங்களுக்கு சொல்லணும். சொல்லிட்டு கேட்கலன்னா விட்டுட்டு போக வேண்டியதுதான். அவங்கள போய் நம்ம கன்வின்ஸ் பண்ண முடியாது. அவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் இருந்தா தான் அவங்க விசுவாசிக்கணும். அந்த முன்குறிக்கப்பட்ட வித்து அங்க இருந்தா தான் அது உயிர்ப்பிக்கப்படும். அதனால பாருங்க, ஒரு ஷோடன் எலஜா, ஒரு ஷோடன் பல பரீட்சைக்கு அந்த கவன் காலத்தில் ஒரு பல பரீட்சை வந்தது. கர்த்தர் தெய்வமா, பாகால் தெய்வமா, அக்கினால் உத்தரவாளர் தெய்வமே தெய்வம் என்று சொல்லும் பொழுது, இதை எலியா வந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் அங்க வானத்திலிருந்து ஃபயர் அனுப்பினார். ஹல்லேலூயா. அந்த பலிய அது பச்சித்து போட்டது. ஜனங்கள் எல்லாரும் கத்தரே தேவன், கத்தரே தேவன் என்று சொன்னார்கள். ஹல்லேலூயா. அது ஒரு பலப்பரிசை. அதே போல அடுத்த பலப்பரிசை, ஷோடவுன் ஆன் மவுண்ட் டிரான்ஸ்பிகரேஷன், மறுரூப மலை காட்சியிலே. அங்கே ஒரு ஷோடவுன் இயேசு கிறிஸ்து காலத்தில் நடந்தது. இயேசு கிறிஸ்து மறுரூபமானார். இயேசு தெய்வமா அல்லது இதோ அங்க வந்து அவர் கத்தரா அல்லது சாதாரண மனுஷனா என்று சொல்லி அங்கே ஒரு பலப்பரிசை வரும் பொழுது இயேசு அவங்களுக்கு மறுரூபமாகும் பொழுது அவருடைய வஸ்திரம் மின்னலை போல அங்கே வந்து பிரகாசித்தது. முகம் சூரியனை போல பிரகாசிக்கும் பொழுது அவர் கத்தர் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அந்த மூன்று சீசன் அந்த காட்சியை கண்டார்கள். இட்ஸ் எ மவுண்ட் டிரான்ஸ்பிகரேஷன். அவர் கிறிஸ்து, அவர் கத்தர், அவர் ஆண்டவர். ஜனங்களுக்கு அன்னைக்கு ஒரு பெரிய குழப்பம், இயேசு கிறிஸ்து யார் என்ற குழப்பம். இன்னைக்கு அதே குழப்பம் தான். அப்பொழுது கர்த்தர் அங்க நிரூபித்து காண்பித்தார், மவுண்ட் சயன் சோடோம். இப்பொழுது நம்ம மூணாவது சோடோம், மவுண்ட் சயன் சோடோம். சியோன் மலையின் பல பரீட்சையாக இருக்கிறது. லயன் ஆஃப் ஜூடா வில் ரோர் த்ரூ ஹிஸ் பிரைட். இன்னைக்கு அவர் மனவாட்டி மூலமாக இதை யூதா கோத்து சிங்கமானவர் கெர்ச்சிக்கிறார். அன்றைக்கு பிரதர் பிரணாம் மூலமாக இதை யூதா கோத்து சிங்கம் இயேசு கிறிஸ்து அவருடைய வாயை பயன்படுத்தி அவர் கெர்ச்சித்தார். இன்னைக்கு உங்களுடைய வாயை என்னுடைய வாயை பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. தி லயன் இஸ் ரோரிங். ஹல்லேலூயா. சிங்கமானது கெர்ச்சிக்கிறது. லயன் ஆஃப் ஜூடா வில் ரோர் த்ரூ ஹிஸ் பிரைட். யூ பிகம் ஹிஸ் மவுத் பீஸ். நீங்கள் அவருடைய வாயாக மாறியிருக்கிறீர்கள். நான் அவருடைய வாயாக மாறியிருக்கிறேன். அவருடைய வார்த்தையை நான் சொல்லும் பொழுது ரோர் ஆஃப் லைன், சிங்கம் கச்சிக்கிறது. அவர் இன்னைக்கு பிரைட் ஃபார்ம் ஆயிருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைடுக்குள்ள அவர் வாசம் ஆகியிருக்கிறார். இது ஒரு ஷோடவுன், பல பரீட்சை. 1008 சாதனங்கள் ரைட்டா அல்லது ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரு செய்தி. இன்னைக்கு கடைசி கால செய்தி கரெக்டா? நம்ம ரோட் சிங்கம் கச்சிப்பது போல கச்சிக்கிறோம். டினாமினேஷன் எல்லாமே வீணான ஆராதனை. நீங்க எல்லாமே ரிஜெக்டட். எல்லாமே ஆண்டவர் புறக்கணித்து விட்டார். இதை ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசி மூலமா வார்த்தையை கொடுத்திருக்கும் பொழுது இது ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட். முத்திரையில திறந்து தேவரசியம் வெளிப்படும். இதுதான் சத்தியம். இதை பிலீவ் பண்ணலன்னா உங்களுக்கு நித்திய ஜீவன் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு பெரிய பல பரீட்சை. இது மவுண்ட் சயன் சோடோம், மவுண்ட் கார்மேல். கார்மேல் பர்வதத்தில் அந்த பாகால் தீர்க்கதரிசிகள் அந்த எலியா தீர்க்க தரிசியை சவாலுக்கு அழைத்தார்கள். ஒரு பல பரீட்சைக்கு அழைத்தார்கள். அவர்கள் வந்து பல பரீட்சையில தோல்வி அடைந்தார்கள். அவங்க கடவுள் ஃபயர் அனுப்பல. இன்னைக்கு டினாமினேஷன் சர்க்கிள்ல ஃபயர் இல்லை, ஹோலி கோஸ்ட் ஃபயர் இல்லை. அவங்க எமோஷனல் ஸ்பிரிட் இருக்கு. பாட்ட படிச்சுக்கிட்டு உருண்டுகிட்டு கீழே விழுந்துகிட்டு இவ்விதமா அவங்க வந்து சிலது பாஸ்டர் ஜாம் பண்ணிட்டு அப்படியே தள்ளி கீழே விட்டுருவார். இதான் வேலை. தெனிகின் வந்து இந்த நேரம் கை நீட்டினா அதெல்லாம் அந்த சைட்ல இருந்து விழுவாங்க, இந்த சைடு கை நீட்டினா அங்க இருக்கெல்லாம் விழுவாங்க. இத ஜனங்களை கீழே விழ வைக்கிறது. பால் தங்கையா அவருடைய வீடியோ பார்த்தேன், அவரும் ஜனங்களை கீழே விழ வைக்கிறார். அதனால ஒருத்தர் அப்படியே விழும் பொழுது பிடிக்காதுங்க பிடிக்காதுங்க அப்படியே விட்டுருங்க, அவர் கீழே டொம்னு விழட்டும். இதுதான் இன்னைக்கு பெந்த தோசையில கீழே விழ வைக்குது. ஆட்களை ஜோமனை வச்சு கீழே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி அப்படியே விட்டுருவாங்க. அவங்க ஆடி பாட்டை வேகமா பாடி ஆடி அப்படியே அலங்கோலமா விழுந்து கிடப்பாங்க. இதுதான் இந்த ஆதி தான் அங்கே இருக்கு. அவங்க பேசுற அந்நிய பாஷையில எந்த விதமான அர்த்தமும் இல்லை, யாருக்கும் எந்த பக்தி விருத்தியும் அதனால வரப்போறது இல்லை. பேசின வார்த்தைகளையே கடைசி வரைக்கும் அங்க சாகும் வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால என்ன பிரயோஜனம், அங்க ஹோலி கோஸ்ட் ஃபயர் இல்ல. இன்னைக்கு ஹோலி கோஸ்ட் ஃபயர் நம்ம மத்தியில இருக்கு.
ஹல்லேலூயா.
எலஜாட்ட அந்த ஃபயர் இருந்தது, பாகால் பூசாரிகளுக்கு அந்த ஃபயர் வரல. அதே மாதிரிதான் இன்னைக்கு ஒரு ஷோ டவுன் இருக்கு. அதுல வந்து பிரதம வந்து அந்த ஃபால்ஸ் ப்ராபட்ஸ் தாபன போதைகள் வந்து அதிக பைபிள் காலேஜ் படிச்சவங்க, டாக்டரேட் படிச்சவங்க, அதிக பைபிள்ல ரொம்ப தியாலஜி படிச்சவங்க எல்லாம் பெரிய பெரிய பாஸ்டர்ஸ் வந்து 400 பேர் அவரை சவாலுக்கு அழைத்தார்கள். அவரை வந்து அந்த வந்து வாட்டர் பேப்டிசம், இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுப்பதை குறித்தும் சர்ப்பத்தின் வித்தை குறித்தும் இன்னும் தேவத்துவத்தை குறித்தும் பல கேள்விகளை கேட்டு அவரை வந்து ஷேம் பார்க்கணும், அவரை வெக்கப்பட வைக்கணும், மேடையில கொண்டு வந்து அவரோட வாக்குவாதம் பண்ணி அவருடைய உபதேசம் தப்புன்னு நிரூபிக்கணும் சொல்லி 400 போதைகள் சிக்காக்கோ பட்டணத்தில் அவரை சவாலுக்கு அழைக்கும் பொழுது அங்க வந்து நின்ன உடனே எல்லாம் பயந்துட்டாங்க. ஏன்னா அது இந்த கூட்டம் வந்து இங்க நடக்காது, அது அங்க நடக்கும் சொன்னார். யார் யாரு நீங்க இருக்கிறீங்க, எதற்காக அழைக்கிறீங்க, எல்லாத்தையும் 2 நாளைக்குனாலே அவர் சொல்லிட்டார். அதை ஏற்படுத்தின கால்சன் என்றதான போதகருக்கு சொல்லிவிட்டார். அவர் வந்து சொல்றாரு 2 நாளைக்கு முன்னால பிரதர் பிரணான் சொன்னார், அது மாதிரிதான் இங்க நடக்குது. நம்ம அந்த ஹால ஒழுங்கு பண்ணினோம், பிரதர் பிரணான் சொன்னார் அங்க நடக்காது இங்கதான் நடக்குனார், அதே மாதிரி நடக்கு. எல்லாம் நடுங்கி போயிட்டாங்க. நீங்க யாராவது உங்க பைபிளை எடுத்துட்டு வந்து நான் சொல்ற உபதேசம் தப்புன்னு சொல்லி என் வலது பக்கத்துல நின்னு நீங்க நிரூபிங்க பார்க்கலாம். ஒருத்தர் கூட வரல, பின் ட்ராப் சைலன்ஸ். நான் இதுவரைக்கும் நடந்த கூட்டத்தில் அதுதான் ரொம்ப அமைதியா இருந்துச்சுன்னு சொன்னார். ஐ வாஸ் நாட் டிஸ்ஓபீடியன் அண்ட் டு தி ஹெவன்லி காலிங். அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாதவனா இருக்கவில்லை என்ற தலைப்பில் பிரசங்கம் பண்ணும்பொழுது எல்லாம் சைலண்டா கேட்கிறார். அவங்க பைபிளை தூக்கிட்டு வந்து நிரூபிக்க முடியல. எனக்கு கர்த்தருடைய தூதனாரா அடிச்சு போடுவார், அவங்களுக்கு பயம் இருந்துச்சு. கர்த்தருடைய தூதனாரா வரக்கூட இருக்கிறார், நம்மளை அடிச்சு போடுவார் நினைச்சாங்க, தோல்வி அடைஞ்சாங்க. எலஜா முன்னதாக பாகால் தீர்க்க தரிசிகள் தோல்வி அடைந்தார்கள், பல பரீட்சையில தோல்வி அடைந்தார்கள். அதே போல ஏழாம் தூதன் பிரதர் பிரணாம் குன்னதாக சிக்காகோ போதகர்கள், பெந்தகோச போதகர்கள், இதோ சாபன போதகர்கள் வந்து தோல்வி அடைந்தார்கள். 150 பேர் ரொம்ப சேலஞ்ச் பண்ணாங்களாம். பிரதர் பிரணாம நாங்க வந்து அவரை தப்புன்னு நிரூபிச்சு அவரை ஷேம் பண்ண போறோம் நினைச்சாங்க. அப்படி நினைச்சவங்க எல்லாமே ஃபெயிலியர் ஆயிட்டாங்க, வெக்கப்பட்டு போனார்கள். நம்ம அவிதமான மெசேஜை பிலீவ் பண்றோம். ஹல்லேலூயா. சாபன போதலை வெக்கப்படுத்தக்கூடிய செய்தி இது. அவங்கள சீரோவாக்க வேண்டிய செய்தி. அவங்க இந்த வார்த்தைக்கு முன்னால நிக்க முடியாது, இந்த வெளிப்பாட்டுக்கு முன்னால அவங்க நிக்க முடியாது. மோசைக்கு விரோதமா என்னையும் எம்எல்ஏயும் எப்படி எதிர்த்து நிக்க முடியலையோ அதே போலதான் அந்த மந்திரவாதிகளை எதிர்த்து நிக்க முடியாது. ஒரு சோடம் இப்பொழுது அந்த சோடம் வருகிறது. கத்த சிங்கம் கச்சிப்பது போல கச்சிக்கிறார். மணவாட்டி மூலமாக வார்த்தையானது போதிக்கும் பொழுது இஸ் எ ரோர் ஆஃப் த லைன். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 10 சில வசனங்களை என்ன வாசிக்கிறார், பிந்து பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன், மேகம் அவனை சூழ்ந்திருந்தது, அவனுடைய சரசின் மேல் வானவில் இருந்தது, அவனுடைய முகம் சூரியனைப் போலவும் கால்கள் அக்னி சமங்களைப் போல இருந்தது, திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது, அவன் வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் தன் இடது பாதத்தை பூமியின் மேல் வைத்து சிங்கம் கச்சிப்பது போல் மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான். அவன் ஆர்ப்பரித்த பொழுது 7 இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கின. அவ்வேழு இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கின போது அவளை எழுத வேண்டும் என்றிருந்தேன், அப்பொழுது 7 இடி முழக்கங்கள் சொன்னவளை எழுதாதபடி முத்திரை போடு என்று சொன்னார். சிங்கம் கச்சிக்கும் பொழுது 7 இடிகளும் சத்தமிட்டு முழங்குகிறது. ஹல்லேலூயா. அந்த 7 தண்டஸ் என்னது, வாட் ஆர் த ரெவலேஷன் கண்டெயின் இன் த 7 சீல் புக். 7 முத்திரைகளுக்குள் அடங்கியிருக்கிற அந்த வெளிப்பாடுகள் தான், அந்த வெளிப்பாடுகள் தான் 7 இடி முழக்கங்களாக இருக்கிறது. பிரணாம் தரிசனம் பண்ணும் பொழுதே அதுக்குள்ள ஏழு இடி முழக்கங்கள் இருக்கிறது, அந்த வெளிப்பாடுகள் இருக்கிறது. அந்த வெளிப்பாடு தான் இப்பொழுது நம்ம போதிக்கிறோம். இப்பொழுது நம்ம போதிக்கிற அந்த ரகசியமானது செவன் தண்டர் மெசேஜா இருக்கிறது. இது உங்களை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு இந்த ஆயத்தப்படுத்துகிறது. கர்த்தர் இறங்கி வருகிறார். அவருடைய வலது கரத்தில் திறக்கப்பட்ட சிறு புஸ்தகம் இருந்தது. The mighty angel descended from heaven. And the mighty angel யாரு? Lord Jesus Christ.
Amen.
எத்தனை விசுவாசிக்கிறோம்? And the mighty angel யாரு? ஜீவவிருட்சம், tree of life. அந்த tree of life ஒரு பிரான்ச் இருக்கிறது. அதுக்காக அவர் வலது கையில் திறக்கப்பட்ட புஸ்தகம் இருந்தது. யோவான் போய் அந்த புஸ்தகத்தை வாங்கி புசித்தான். ஜீவவிருட்சத்தில் கனி இருக்கிறது, அந்த கனியை நம்ம புசிக்கிறோம். ஜீசஸ் கிரைஸ்ட், லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், மைட்டி ஏஞ்சல், ட்ரீ ஆஃப் லைஃப், எல்லாமே ஒரு நபரை தான் குறிக்கிறது. கத்ரா இயேசு கிறிஸ்து.
ஆமென்.
ஏழு இடிகள் சங்க சத்தங்களை முழங்கின, ஏழாம் தூதன் மூலமாக அந்த சத்தம் முழங்கினது. இன்னைக்கு வந்து நம்ம அந்த கனியை புசிக்கிறோம், ஜீவவிருட்சத்தின் கனியை நம்ம புசிக்கிறோம். அந்த வெளிப்பாடுகளை நம்ம புசித்து அதோடு கூட ஒன்றாக மாறுகிறோம். இப்ப நம்ம ப்ரோபசை பண்ணுகிறோம். ஹல்லேலூயா. Declaring what is written in the book. அந்த புஸ்தகத்தில் எழுத என்ன எழுதப்பட்டது என்பதை நீங்க டிக்ளேர் பண்ணும் பொழுது அது ஏழு இடி முழக்கங்களா இருக்கிறது.
ஆமென்.
அது டைட்டில் டீடா இருக்கிறது. அந்த டைட்டில் டீட் நம்ம இன்னைக்கு பெற்றிருக்கிறோம். அந்த பத்திரத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். ஆமென். The title deed gives you power over the earth. ஆதாமுக்கு அந்த டைட்டில் டீட் ஒரு காலத்தில் அவன்கிட்ட இருந்தது. அவன் பூமியின் மேல் ஆதிக்கம் செலுத்தினான். அது வந்து இன்னைக்கு பலமுள்ள தூதன் கையில இருக்கிறது. நீங்க போய் இப்ப அந்த புஸ்தகத்தை வாங்கியிருக்கிறீங்க. ஆமே. டைட்டில் டீடு மறுபடியும் நம்மகிட்ட வந்துச்சு. ஆதாம் இழந்து போன அந்த மூல பத்திரமானது இன்னைக்கு நம்முடைய கருத்துல வரும்பொழுது இந்த பூமியின் மேல் நமக்கு ஆதிக்கம் கொடுக்கப்பட போகிறது. ஹல்லேலூயா. நம்ம பூமியில அரசாளுவோம். He cannot rule over the earth. ஆடாம் வந்து அந்த புஸ்தகத்தை இழந்த பின்பு பூமியை ஆளுகை செய்ய முடியல. பூமியை ஆளுகை செய்ய வேண்டும் என்றால் அந்த புஸ்தகம் அவன்கிட்ட இருக்க வேண்டும். அவன் அந்த புஸ்தக பாவம் விழுந்த பொழுது, அந்த ஆடாம் அண்ட் ஈவ் வந்து பாவத்தில் விழுந்த பொழுது புஸ்தகம் அவனுடைய கரத்திலிருந்து பறிக்கப்பட்டது. அது மூல சொந்தக்காராகிய தேவனத்தில் போய்விட்டது. அதனால ஆடாம் வந்து அதுக்கு பிறகு பூமியை ஆளுகை செய்ய முடியல. காத்த பார்த்து வீசாதுன்னா அது வீசிக்கிட்டே தான் இருக்கும். இந்த மரத்தை பார்த்து அங்க போனா அது போவாது, அதே இடத்துல இருக்கும். இந்த மலையை பார்த்து போனா அன்னைக்கு போகும், இன்னைக்கு போவாது. சிங்கத்தை பார்த்து வாழ்ந்து கூப்பிட்டா வாழாட்டிக்கிட்டு வரும், இப்ப வராது, கர்ச்சிக்கும் அது. ஏன்னா அவன் புஸ்தகத்தை இழந்து போய்விட்டான். ஆனா இன்னைக்கு அந்த டைட்டில் டீட் ஆனது இதான் நமக்கு இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். கிவ்ஸ் தம் பவர் ஓவர் த எர்த் அகைன். த பிரைட் ஹஸ் பவர் ஓவர் த எர்த் அகைன். மனவாட்டிக்கு பூமியின் மேல ஆதிக்கம் கொடுக்கப்பட போகிறது. ஆமென். நம்ம என்ன வாசிக்கிறோம்? எட்டாம் வசனத்திலிருந்து பதினோராம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது, வெளிப்படுத்தல் பத்தாம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, நான் வானத்திலிருந்து கேட்ட சத்தம் மறுபடியும் என்னுடனே பேசி, சமுத்திரத்தின் மேலும் பூமி மேல் நிற்கிற தூதனுடைய வலது கரத்தில் இருக்கும் சிறு புஸ்தகத்தை நீ வாங்கிக்கொள் என்று சொல்ல, நான் தூதனத்தில் போய் அந்த புஸ்தகத்தை எனக்கு தாரும் என்றேன். அதற்கு அவன், நீ இதை வாங்கி புசி, இது உன் வயிற்றுக்கு கசப்பாயிருக்கும், ஆனால் வாய்க்கு தேனை போல மதுரமாயிருக்கும். நான் தூதனுடைய கையில் இருந்தது சிறு புஸ்தகத்தை வாங்கி புசித்தேன், அது என் வாய்க்கு தேனை போல மதுரமாயிருந்தது. நான் அதை புசித்தவுடனே என் வயிறு கசப்பாயிற்று. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாசைக்காலனையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும் என்று சொன்னான். ஜான் எதுக்கு அடையாளமா இருக்கிறான்? ஜான் ரெப்ரசன்ட் த மல்டி மெம்பர்ட் பிரைட். மல்டி மெம்பர்ட் பிரைட், பிரைடுங்கிறது ஒண்ணுதான். இது ஒரு மனவாட்டி, கல்வாரி ஒரு மனவாட்டி, இது அங்க ஒரு மனவாட்டி, இங்க ஒரு மனவாட்டின்னு 72 மனவாட்டி கிடையாது. மனவாட்டி ஒண்ணுதான். அதனால இந்த மனவாட்டி அந்த மனவாட்டின்னு சொல்லக்கூடாது. மனவாட்டி ஒண்ணுதான், மல்டி மெம்பர்ட் பிரைட். உலகமெங்கில ஆண்டவருக்கு ஒரு மனவாட்டி தான் இருக்கிறா, நம்ம அதுல வந்து ஒரு மெம்பரா இருக்கிறோம். ஹல்லேலூயா. இது ஒரு லோக்கல் சர்ச், இது ஒரு காங்கிரிகேஷன். இந்த காங்கிரிகேஷன்ல நம்ம எல்லாரும் அந்த பிரைட் மெம்பரா இருக்கும். நீங்க பிரைட் மெம்பரா இருக்கிறீங்க, உங்க லைஃப் வந்து உங்களை டெஸ்டிஃபை பண்ணும். உலகமெங்கில இருக்கிறதுக்கும் எல்லாருக்கும் ஒரே செய்தி, ஒரே செய்தியாளர், ஒரே விசுவாசம். இந்த அந்த விசுவாசத்தினாலே இதை இணைக்கப்பட்டவர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. எனக்கு இது உலகத்தில் இருக்க நிறைய பிரீச்சர்ஸ் எனக்கு தெரியும், அவங்களை ஒரு நாளும் பார்த்தது கிடையாது, பேசினது கிடையாது, ஆனா அவங்க எனக்கு தெரியும், அவங்கள நான் அங்கதான் சந்திக்க போறேன். அப்ப பாருங்க, எல்லாம் நம்ம ஃபேத்ல இருக்கிறாங்க, நெட் மூலமா ஒரு நமக்கு எல்லாமே தெரியுது, யார் யார் எங்கே இருக்கிறாங்க, அவங்க எப்படி, அவங்க ஃபேத் என்ன, அவங்க லைஃப் ஹிஸ்டரி என்ன, அவங்களுடைய ஊழி என்ன, அவங்க சபை எப்படி இருக்குது, எல்லாமே நம்ம இன்னைக்கு அறிஞ்சு கொள்ளலாம். அந்த ஒன்னஸ் ஆஃப் ஃபேத் வருது, அவங்க பிரைடு, நம்மளும் பிரைடு, அவங்க மல்டி மெம்பர்ட் பிரைடு. ஜான் மதுக்கு அதுக்கு அடையாளமாக இருக்கிறான். அதனால அந்த புஸ்தகத்தை நீ வாங்கி புசி, ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பதும் புஸ்தகத்தை புசிப்பதும் ஒண்ணுதான். ஏதோ அது பலமுள்ள தூதன் கையில் இருக்கிறது, நீ அதை வாங்கி புசி, நீ அந்த புஸ்தகத்தில் வெளிப்பாடெல்லாம் நீ புசி, புசிச்சு அது உன் வாழ்க்கையில் அது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸா மாறும் பொழுது ஏற்று சுரக்கா கறிக்கு உதவாது. சும்மா எனக்கு அது தெரியும் இது தெரியும் சொல்லிட்டு அதெல்லாம் வந்து இங்க வந்து இந்த சபையில வந்து அதெல்லாம் செய்ய முடியாது. சத்தியம் தெரியாத சபையில வந்து எனக்கு தெரியும் உனக்கு தெரியும், இங்கெல்லாம் இங்க வந்து அதெல்லாம் முடியாது, இங்கெல்லாம் அப்படிலாம் தம்பட்டம் அடிக்க முடியாது, தங்களை உயர்த்தி காமிக்க முடியாது. வார்த்தைக்கு முன்னால நம்ம எல்லாரும் ஒண்ணுமில்லை, ஹலலுயா, இங்க வார்த்தை தான் நம்மளை ஆளுகை செய்கிறது. எனக்கு ரொம்ப தெரியும் உனக்கு ரொம்ப தெரியும் அது வேற எந்த சத்தியம் அறகுறையா இருக்கிறவங்கிட்ட போயிட்டு நீ சொல்லிக்கிடலாம், எனக்கு ரொம்ப தெரியும் சொல்லிட்டு அங்க போயிட்டு பெருசா பண்ணிக்கிடலாம், இங்க வந்து யாரும் பண்ண முடியாது. இங்க வார்த்தையானது நம்ம ஆளுகை செய்து வார்த்தைக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் சீரோ, வார்த்தையானது எல்லாத்தையுமே மேற்கொண்டு விடும், நம்ம அதுக்கு மேல நம்ம உயர்த்த முடியாது. அது அப்படியாப்பட்ட சபைகள் நிறைய இருக்கு, அங்கங்க இருக்கு, மெசேஜ் சர்ச் எல்லாம் இருக்கு. இப்போ நம்ம எல்லாருமே இந்த வார்த்தையில வந்து அடங்கி இருக்கிறோம், வார்த்தையானது நம்மளை எல்லாத்தையும் மேற்கொண்டு விட்டது. ஆமென். நம்ம அதை புசித்து நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வருகிறது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு அனுபவத்தை தருகிறோம், வாழ்க்கையில் ஒரு அனுபவத்தை பெற்று நம்ம இப்ப தீர்க்க தரிசனம் உரைக்கும். ஹல்லேலூயா. நீ அநேக ஜனங்களையும் இது ஜாதிகளின் பாசைக்காரர்களுக்கும் ராஜாக்களுக்கும் இது தீர்க்க தரிசனம் உரை என்று அந்த அவன் என்னுடனே சொன்னான் என்று சொல்லப்பட்டிருக்க அந்த தூதன் அவ்விதமாக சொல்கிறான். அதனால இப்பொழுது தீர்க்க தரிசனம் உரைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆதியா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஜான் இஸ் அ மல்டி மெம்பர் பிரைட். ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, ஏதோ சவுத் ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, ஜப்பான், இதெல்லாம் உலகமெங்கிலும் வந்து பல பாஷை பேசுறவர்கள் இருக்கிறார்கள். இந்த வார்த்தையானது உலகமெங்கிலும் அது போய்விட்டது. இது ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துகிறது, அதான் பிரைடு, அவங்களை வரியைக்கு ஆயத்தப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. அதுல நம்ம நாம ஒரு பாகமாயிருக்கும். அங்க போயிட்டு நிறைய பணத்தை சேர்த்துக்கிட்டு ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணி நான் அமெரிக்காவில் போய் பிரசங்கம் பண்ணிட்டு வந்துட்டேன், நான் வந்து ஆஸ்திரேலியாவில் போய் பிரசங்கம் பண்ணிட்டு வந்துட்டேன், நான் சவுத் ஆப்பிரிக்காவில் போய் பிரசங்கம் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னு ஒரு பாஸ்டர் பெருமை அடிச்சு கொள்றதுக்கா? பாஸ்டர் நீங்க அமெரிக்கா போங்க, நீங்க அமெரிக்கா போனா ரொம்ப நல்லது, இங்க அவரோட நீங்க அமெரிக்கா போயிட்டு வந்துருங்க, உங்களுக்கு ரொம்ப பெயர் கிடைக்கும். இது இதா வந்து இது வந்து தனக்கென்று ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துது, கொஞ்சம் பாசுகளை சேர்த்துக்கிட்டு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துது. நான் அமெரிக்கா போனேன், அங்க போனேன், இங்க போனேங்க, அங்கங்க தான் பாசர் இருக்காங்களே, நீங்க அங்க போய் சொல்லணும். அந்த பாச தெரிஞ்ச பாசர் அங்க இருக்கிறாரு, நமக்கு அந்த பாச வந்து தெரியாது, நம்முடைய தாய் பாச இங்கிலீஷ் கிடையாது, நம்முடைய தாய் பாச கிடையாது, நம்ம எதுக்கு அங்க போனோம்? உன்னுடைய பாசையில நீ சொல்லு, உன்னுடைய பாசை தமிழ் ஸ்பீக்கிங் பீப்புளுக்கு வந்து இன்னைக்கு நம்முடைய வெப்சைட் பிரயோஜனமா இருக்கு. நம்ம அமெரிக்கா போய் சொல்லணும், ஆப்பிரிக்கா போய் சொல்லணும், ஆஸ்திரேலியா போகணும் அப்படின்னு இப்பொழுது அவசியம் கிடையாது. அவங்கவுங்க அவங்க பாசையில வந்து அவங்க தீர்க்க தரிசனம் உரைக்கட்டும், அவங்கவுங்க பாசையில அங்க சொன்னா போதும், அங்க நீங்க இருந்து பணம் செலவழிச்சுக்கிட்டு அங்க போயிட்டு நான் அமெரிக்கா போயிட்டு வந்துட்டேன்னு சொல்லி பெருமை பாராட்டுகிற போதைகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் தங்களுக்கென்று ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துகிறார். இந்த மெசேஜில் தங்களுக்கென்று ராஜ்யத்தை ஏற்படுத்துகிறார். தேவனுடைய ராஜ்யத்தை அவர்கள் விசாரப்படுத்துவதில்லை, தேவனுடைய ராஜ்யத்தை அறிவிக்காதபடி தங்களுக்கென்று ராஜ்யத்தை ஏற்படுத்தும் பொழுது கர்த்தருடைய வருகையில் அந்த ராஜ்யம் அழிஞ்சு போகும். நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்படுத்த வேண்டும். ஆமென். பார்த்து இரண்டாவது கடைசி சில வசனத்தை வாசிக்கும் பொழுதும் மூணாவது சில வசனங்களை வாசிக்கும் பொழுதும் நீ அந்த பொசு நான் வந்து உன் மனுபுத்தல்னே நீ கலகக்காரனா இராத. நான் சொல்றதை கேளு, உன் வாய தர இந்த ஜென்டல், நான் உன் பொசு சூழ தர, நீ அதை சாப்பிடு. அதெல்லாம் அவங்க கலக வீட்டாரு வந்து வார்த்தையை விரோதிக்கிறாங்க. வார்த்தை நீ அப்படி இருக்காத, நீ வார்த்தையை புசி. ஒரு நீட்டப்பட்ட கரம் என்னிடத்துல வந்தது, அதுல ஒரு பொசக சுருள் வந்து நான் அதை புசிச்சேன். புசிச்சுக்கிட்டு நீ அங்க போகணும் இங்க போகணும் உலகம் எங்கிலும் போகணும்னு பணத்தை சேர்த்துக்கிட்டு ரொம்ப டிராவல் பண்ணிக்கிட்டு நீ பெரிய பாஸ்டர் ஆகணும், ரொம்ப ஷைனிங் ஆகணும், பெரிய பேர் கிடைக்கணும்னு நினைக்கிறியா? அப்படி நினைக்காத. நீ உன் சொந்த ஜனங்களுக்கு சொல்லுன்னு சொல்ற. எசேக்கியேல் சொன்ன மாதிரி தான் இன்னைக்கு இருக்கிற பாஸ்டர் அங்க சொல்றார், உன் சொந்த ஜனங்களுக்கு நீ சொல்லு. 2:6 வாசிக்கலாம்.
பின்பு அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ போய் இஸ்ரவேல் சந்ததியாரிடத்தில் சேர்ந்து என் வார்த்தைகளை கொண்டு அவர்களோட பேசு.
வாசிக்கலாம்.
மனுபுத்திரனே, நான் உன் கொடுக்கிற இந்த சுருளை நீ உன் வயிற்றிலே உட்கொண்டு அதனால் உன் குடல்களை நிரப்புவாயாக என்றார். அப்போது நான் அதை புசித்தேன், அதன் வாய்க்கு தேனை போல் தித்திப்பா இருந்தது.
சரி, நீ வந்து
அவர்
வாசிக்கலாம்.
விளங்காத பேச்சும்
வாசிக்கலாம்.
கடினம் பாஷையும் உள்ள ஜனத்தந்தை கல்ல, இஸ்ரவேல் சந்ததியாரிடத்திற்கே நீ அனுப்பப்படுகிறாய்.
நீ வந்து விளங்காத பேச்சு, உனக்கு தெரியாத பாஷை இருக்கவங்கிட்ட போய் நீ பேசாண்டாம். உனக்கு மதத்தங்க ஏதோ நீ அதை பேசு. விளங்காத பேச்சும் கடினமான பாஷையும் உள்ள ஜனத்தாரண்டைக்கு இஸ்ரேல் சந்த, நீ அங்க அல்ல, இஸ்ரேல் சந்ததியாரத்துக்கே நீ அனுப்பப்படுகிற. நீ இஸ்ரேல் சந்ததி தான். நீ வந்து அங்க போனோம், சிரியா போனோம், இதோ அங்க போனோம், இங்க போனோம், மோதிய தேச போனோம், அங்கெல்லாம் எதுவுமே வேண்டாம், கிரேக்கர்த்த போன வேண்டாம். நீ உன் சொந்த ஜனங்கிடத்துல அனுப்பப்படுகிற. 6 வாசிக்கலாம்.
விளங்காத பேச்சும் தாங்கள் சொல்லும் வார்த்தைகளை நீ அறியாத கடினமான பாஷை உள்ள அநேகமான ஜனங்களுக்கு நீ அனுப்பப்படவில்லை.
விளங்காத பேச்சு, உனக்கு புரியாத பாஷை பேசுறவன் போய் நீ ஹிந்தி காரன் போய் நீ போக வேண்டாம். ஹிந்தி பாஷை உனக்கு புரியாது, அது உனக்கு வேற மாதிரி லாங்குவேஜா இருக்கும், விளங்காத பேச்சா இருக்கும். அந்த ஹே, இந்த ஹே, நமக்கு என்ன இந்த ஹே ஹே, நமக்கு என்ன தெரிய போகுது? தமிழ் பாச இனிமையான பாச, ஹே ஹேனா நமக்கு ஏதோ அது விளங்காத பாச. அந்த மாதிரி பாச பேசுகிற நீ போகண்டாம். விளங்காத பேச்சும் தாங்கள் சொல்லுகிற வார்த்தைகளை நீ அறியாதமான கடின பாசையுள்ள அநேகமான ஜனங்களுக்கு நீ அனுப்பப்படவில்லை. நீ அவங்கிட்ட அனுப்பப்படல, நான் அவனத்திற்கு உன்னை அனுப்பாமலும் அனுப்பினாலும் அவள் உனக்கு செவி கொடுக்க மாட்டார்கள். நீ அவங்கிட்ட போகண்டாம், நீ வந்து உன் சொந்த ஜனங்கள்கிட்டே நீ பேசு. அமெரிக்கா போனோம், ஆஸ்திரேலியா போனோம், ஆப்பிரிக்கா போனோம், இது அது வேண்டாம். நீ உன் சொந்த ஜனங்கள்ட பேசு. காலம் கடைசி ஆகிவிட்டது. இங்கே எத்தனை ஆத்மாக்கள் ரச்சிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. உனக்குன்னு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துவதற்காக, பெயர்ப்புகளை ஏற்படுத்துவதற்காக உலகமெங்கிலும் சுத்தலாம் நீ நினைக்காத. கத்தர் எனக்கு ஸ்பெஷலா சொல்லுகிறார், நீ அப்படிலாம் உனக்கு வேண்டாம். உனக்கு நான் கொடுக்கப்பட்டது உன்னுடைய ஜூரிடிக்ஷன் இருக்கிறது, நீ அதுக்குள்ளதான் உழைச்சு. உனக்குன்னு ஒரு எல்லை இருக்கிறது, எல்லையை தாண்டி நீ போவாத. செவன் தண்டர், 7 இடிகள் தங்கள் சத்தங்களை முழங்கின. ஹல்லேலூயா. தண்டர் ரெப்ரசன்ட் த வாய்ஸ் ஆஃப் காட். இடி முழக்கம் என்பது தேவனுடைய சத்தமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அது வந்து உங்களுக்கு தண்டரா இருந்துச்சுன்னா, அது இடி முழக்கமா இருந்தது என்றால் உங்களுக்கு புரியலன்னு அர்த்தம். அது உங்களுக்கு தேவனுடைய சத்தமாய் கிளியர் வாய்ஸ் ஆயிருந்தா உங்களுக்கு புரிஞ்சிட்டேன்னு அர்த்தம். இன்னைக்கு பிரசங்க வந்து புரியாதவங்களுக்கு இது ஒரு தண்டர், நான் பேசுறது மட்டும் ஒரு தண்டரா இருக்கும், இடி முழக்கமா இருக்கும். அது புரியறவங்களுக்கு இது தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. இட் இஸ் எ வாய்ஸ் ஆஃப் காட். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பிதாவே நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினேன் என்றார். அப்பொழுது வானத்திலிருந்து சத்தம் உண்டானது, மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன். யோவான் 12:22 வாசிக்கலாம்.
பிலிப்பு வந்து அதை அந்திரேயாவுக்கு அறிவித்தான்.
பின்பு தப்பு தப்பா வாசிக்கிறீங்க. 12:22.
பிதாவே நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று.
மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்று சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. தொடர்ந்து வாசிக்கலாம்.
அங்கே நின்று கொண்டிருந்து அதை கேட்ட ஜனங்கள் இடி முழக்கம் உண்டாயிற்று என்றார்கள். வேறு சிலர் தேவதூதன் அவருடனே பேசினான் என்றார்கள்.
சிலர் சொல்லுங்க இடி முழக்கம் உண்டாயிட்டு என்று சொன்னார்களாம். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது, இடி முழக்கம் உண்டாயிற்று என்று சொன்னார்கள். வேற ஒருத்தர் என்ன சொல்லலாம், தேவதூதன் அவரோடு கூட பேசினான் என்றார்கள். இயேசு சொல்லுகிறார், இந்த சத்தம் என் நிமித்தமாய் உண்டாமல் உங்கள் நிமித்தம் உண்டானது. 30 வாசிக்கலாம்.
இயேசு அவர்களை நோக்கி, இந்த சத்தம் என் நிமித்தம் உண்டாகாமல் உங்கள் நிமித்தமே உண்டாயிற்று.
அது என் நிமித்தம் வரல, உங்கள் நிமித்தம் தான் வந்துச்சு. பிதாவே உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த சொல்லும் பொழுது வானத்திலிருந்து ஆன்சர் வருது, மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்தினேன். Then came there is a voice from heaven saying, I have both glorified and I will glorify it again. சத்தம் உண்டா மறுபடியும் வந்தது. இயேசு கிறிஸ்து காலத்தில் மகிமைப்படுத்தப்பட்டது, இப்பொழுது மறுபடியும் மகிமைப்படுத்தி இருக்கிறது. அவ மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன். அப்போ சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி வந்தது, மறுபடியும் சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி வந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து இப்பொழுது மகிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்.
ஆமென்.
அந்த சத்தம் ஆண்டவருடைய உங்களுக்கு சிலர் வந்து இடி முழக்கம் உண்டானது என்கிறார்கள். அவங்களுக்கு அந்த சத்தம் வந்து ஒன்னும் புரியல, அது இடி முழக்கம் போல தண்டர் மாறி இருக்கு. அதே போல சத்தியம் பிரசங்கம் புரியாதவங்களுக்கு இந்த சத்தியம் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட், இது இடி முழக்கமா இருக்கும். அதான் ஏழு இடிகள் தங்கள் சத்தங்களை முழங்கின, நமக்கு ஏழு இடிகள் கிளியர் வாய்ஸா இருக்கு. அல்லேலூயா. உலகத்தின் மக்களுக்கும் சத்தியம் அறியாத மக்களுக்கு அது வந்து தண்டரா இருக்கு. மெசேஜ்ல நிறைய பேருக்கு இது தண்டரா தான் இருக்கு. இந்த சென்னையில் இருக்கிற நிறைய பேருக்கு இந்த மெசேஜ் தண்டரா தான் இருக்கு, ஆனா நமக்கு கிளியர் வாய்ஸ். God is speaking to you. Hallelujah. கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். Hallelujah. கீழ்படியாத மக்களுக்கு இது தண்டரா இருக்கும். அதெல்லாம் மெசேஜில் வந்து நினைச்சதுன்னா ஹேரும் ட்ரெஸ்ஸும் அவசியமா இருக்கு. ஹேரும் ட்ரெஸ்ஸையும் நம்ம சீர்படுத்தணும். ஹேர் ட்ரெஸ். முடியை கத்தரிக்க கூடாது. அங்க ஆங்கில நம்ம இங்க யாரும் கத்தரிக்கிற மாதிரி இல்லை. ட்ரெஸ் வந்து சரியான முறையில் ட்ரெஸ் அணிய வேண்டும். சுடிதார் அணியலாமா, எல்லாரும் போட்டிருக்காங்களே, நம்ம வந்து அணியறது இல்லை. அதே போல ஷார்ட்ஸ் போட்டு சுத்தலாமா, வீட்டில் ஷார்ட்ஸ் போட்டுக்கலாம், வெளியே போச்சல ஷார்ட்ஸ் போடக்கூடாது. தாடி வைக்கலாமா, தாடி எடுக்கிறது நல்லது. யோசேப்பு வந்து பார்வோனுக்கும் நான் நிற்கும் பொழுது தாடியை சவரம் பண்ணிட்டு தான் வந்தான். நம்ம யாரும் நசரே விரதம் இருக்கல, அது பழைய ஏற்பாடோடு சேர்ந்தது. புதிய ஏற்பாடுல நசரே விரதம் கிடையாது. ஏசு கிறிஸ்து தாடி வச்சாருன்னு யாரும் கேள்வி கேட்டுறாதங்க. அவர் நஸ்ரேயர். அது பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாண முறைமைக்கு உட்பட்டு அவர் ஜீவித்தார். இங்க நம்ம இப்பொழுது நியூட்ரிஷன் பீரியட்ல இருக்கிறோம். நம்ம தாடி வளர்க்கறது அதை விட நல்ல சேவ் பண்ணிட்டு நல்ல ட்ரெஸ் போடுங்க. நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு வாங்க. பொதுவா சண்டே சர்வீஸுக்கு ஜீன்ஸ் பேண்ட் போடாதுங்க. நல்ல ட்ரெஸ் போடுங்க, உங்களை பார்த்தா கிறிஸ்டியனா இருக்கும். ஏன் நல்ல ட்ரெஸ் கொடுத்துனா என்ன, அதுல என்ன குறைஞ்சி போகுது? நல்ல பேண்ட் நல்ல ஷர்ட் போட்டா என்ன? நமக்கு ஒரு ட்ரெஸ் கோடு இருக்குங்கிறத மட்டும் ஞாபகம். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ட்ரெஸ் கோடு இருக்கிறது, ஹேர் ஸ்டைல்லே இருக்கிறது. அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நம்மளை பார்த்தா ஒரு ஆவிக்குரிய மனுஷனாட்டும் தெரியணும். நம்மை பார்த்தால ஒரு ஆவிக்குரிய சகோதரி ஆட்டும் தெரிய வேண்டும். அதுதான் அவசியம். அதெல்லாம் ரெண்டையும் வேண்டாம்னு சொல்லி இருக்கிறார். அதனால சிலருக்கு அதை சொன்னா அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அவங்களுக்கு அது நம்ம தண்டரா இருக்கும். அதுல மற்றவங்களுக்கு கீழ்ப்படிவர்களுக்கு சொன்னா இட்ஸ் அ வாய்ஸ் ஆஃப் காட். அல்லேலூயா. அதனால இட்ஸ் நோ லாங்கர் தண்டர், இட்ஸ் ஜஸ்ட் ஸ்பீக்கிங் டு யூ, காட் ஸ்பீக்கிங் டு யூ. அல்லேலூயா. நமக்கு மெசேஜ் தண்டரா இல்ல, அது கர்த்தர் நம்மளும் கூட பேசுகிறார். அல்லேலூயா. அடுத்தபடியாக இன்னொரு சம்பவத்தை நம்ம வாசிக்க விரும்புகிறேன். தானியல் 9:2 வாசிக்கலாம். தானியல் 9:2.
தானியலாகிய நான் எருசலேமின் பாழ்கழிவுகள் நிறைவேறி தீர 70 செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியுடைய சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன்.
இதோ தானியல் பாபிலோன்ல இருக்கிறார். இப்பொழுது எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கிறார். எருசலேமின் பாழ்கழிவுகள் நிறைவேற 70 செல்லும் அவர் சொல்லி இருக்கிறார். எரேமியா 25:11 எழுதியிருக்கு. 70 அவர்கள் சிறைப்பட்டு போவார்கள். 29:10 70 பிறகு திரும்பி வருவார்கள். அதான் 70 ஆஃப் டேனியல். கேப்ரியல் இன்ஸ்ட்ரக்ஷன் டு டேனியல் அப்படிங்கிற தலைப்புல பேசுங்க. படிச்சு பார்த்தா அந்த செய்தியை படிச்சு பார்த்தா உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும். இப்பொழுது 70 புஸ்தகத்தை தேடி வாசிக்கும் பொழுது 70 இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எக்ஸாக்ட் டைம், நமக்கு வந்து எக்ஸாக்ட் டைம் கிடையாது. அவங்களுக்கு 70னா 70, 7னா 7, 1260 நாள்னா கரெக்டா தான். அவங்களுக்கு வந்து எக்ஸாக்ட் டேட் எக்ஸாக்ட் டைம் உண்டு. நமக்கு வந்து எக்ஸாக்ட் டைம் டேட் கிடையாது. செமினார் சபை எவ்வளவு காலம் இருக்கும், அது வந்து அது முடிஞ்ச பிறகுதான் அந்த டைம் தெரியும். அதே போல இப்பொழுது நம்ம லௌகிக சபையை தாண்டி பிரைட் ஏஜ்ல இருக்கோம், எவ்வளவு நாள் இருக்கும் நம்ம எக்ஸாக்ட் டைம் சொல்ல முடியாது. ஆனா அவங்களுக்கு எக்ஸாக்ட் டைம் 1260 நாள், 42 மாசம் தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள்னா கரெக்டா இருக்கும். அவங்களுக்கு யூதர்களுக்கு வந்து எக்ஸாக்ட் டைம் உண்டு, நமக்கு வந்து முன்ன பின்னால இருக்கும். அது கொஞ்சம் முன்னால இருக்கலாம் அல்லது கொஞ்சம் பின்னால இருக்கலாம். சில பீரியட் வந்து ஓவர்லேப்பிங் ஆகலாம், ஒன்றுக்கு மேல ஒரு காலங்கள் வரலாம். இது வந்து பிரஜாதிகளுக்கு ஆண்டவர் அதிகமா டீல் பண்ணுகிற. இவன் தான் சொல்லும் பொழுது எக்ஸாக்டா 70 வருஷம் தான். 70 வருஷம் நிறைவேறதுக்கு இன்னும் 2 வருஷம் இருக்குது. என்ன சொல்லப்பட்டிருக்கு, நான் 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியாவுக்கு சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். இப்பொழுது 2 இயர்ஸ் தான் இருக்கிறது. 68 வருஷம் நிறைவேறிவிட்டது. இன்னும் 2 இயர்ஸ் இருக்குது. ஆனா 2 இயர்ஸ் பிஃபோர் த எக்ஸடஸ் இஸ்ரேல் ஜனங்கள் பாபிலோன்ல இருந்து இஸ்ரேலுக்கு போக வேண்டும். இப்பொழுது 2 வருஷத்துக்கு முன்னதாக பூமி அதிர்ச்சிக்கு 2 வருஷத்துக்கு முன்னதாக ஆமோஸ் தரிசனத்தை கண்டான். அதே போல தானியேல் தீர்க்கதரிசி இஸ்ரேல் ஜனங்கள் திரும்பி போறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னதாக புஸ்தகத்தை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கிறான். உடனே அவன் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறான். 3வது வசனம் வாசிக்கலாம்.
நான் உபவாசம் பண்ணி ரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை சபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் செய்கிறேன். என் முகத்தை அவருக்கு நேரான
உபவாசம் பண்ணி ரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கினேன். அதுதான் இங்க பாருங்க, கர்த்தருடைய வரிகளை பொண்ணா பாசியம் பிரேயர் அவசியம்னு இந்த வசனம் சொல்லு. இன்னும் 2 வருஷம் தான் இருக்கிறது. இஸ்ரேலுக்கு திரும்பி போக வேண்டும். ராப்சருக்கு இன்னும் 2 வருஷம் தான் இருக்கிறது. நம்ம இப்ப பாசியம் பிரேயர் இல்லன்னா சிலர் வந்து ரெகுலரா கடைப்பிடிக்கிறாங்க, சிலர் விட்டு விட்டு, சிலருக்கு ஏதோ ஒரு திடீர்னு ஒரு உபாசியப்பத்தை கடைப்பிடிக்கிறது, அதுக்கு பிறகு அவங்களால சாப்பிடாம இருக்க முடியல. இந்த பாடி அவங்களுக்கு வந்து எல்லாருக்கும் தான் வயிறு பசிக்க தான் செய்யும், யாருக்கு தான் வயிறு பசிக்காது. நம்ம அதெல்லாம் வந்து இதோ அந்த பசியெல்லாம் நம்ம பொருட்படுத்தாதபடி நம்ம பாசிங் பேர்ல இருக்கிறோம். வயிறு பசிக்க எனக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னா எல்லாரும் தான் சொல்லலாமே. நம்ம சரீரத்தை மேற்கொள்ளணும், பாசிங் பிரேயர்ல நம்ம சரீரத்தை மேற்கொள்ளணும். அப்பதான் ஆத்மா பலப்படும், அல்லது ஆத்மா பலப்படாது. பாசிங் பிரேயர் நெசசரி. இங்க டேனியல் பாசிங் பிரேயர் இருக்கிறோம். நம்ம அங்க திரும்பி இஸ்ரேலுக்கு திரும்பி போகணும். நம்ம அதுல ஒரு பாத்திரம் இருக்கணும்னா நம்ம பாசிங் பிரேயர் பண்ணணும். உபாசத்தினாலும் ஜபத்தினாலும் தேவனை அவன் தேட ஆரம்பித்தான். 2 இயர்ஸ் பிஃபோர் த எர்த்குவேக், இங்க வந்து 2 இயர்ஸ் பிஃபோர் த எக்ஸடஸ். இஸ்ரேல் ஜனங்கள் பாபிலோன்ல இருந்து அங்க தங்களுடைய சொந்த தேசத்துக்கு பிரயாணம் பண்ணதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னதாக புஸ்தகத்தை எடுத்து அவன் வாசித்தான். மேதிய அரசாண்ட காலத்தில் அவன் தரிய அரசாண்ட காலத்தில் அவன் ஜீவிக்கிறான். 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடு சொன்னதை நினைத்து அவன் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறான். கத்துடைய வருகை நெருங்க நெருங்க நம்ம ஜபத்தில் அதிகமா இருக்கணும். அதை கொஞ்சம் கொஞ்சமா லூஸ் பண்ணக்கூடாது. சாத்தான் நமக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷனை கொண்டு வருவோம், நிறைய பாயிண்ட் உங்களுடைய ஹார்ட்ல சொல்லுவோம். நீ வந்து இருக்காத, பாடி வீக்கா இருக்கு, இருக்காத, அடுத்த மாசம் இருக்கலாம் அப்படி சொல்லுவோம். இப்ப பாடி ரொம்ப வீக்கா இருக்கு, ஒரு தடவை வரலன்னா அடுத்த தடவை வர முடியாம போயிடும். வேற வரணும்னு நினைச்சாலும் வர முடியாம போயிடும். அதை யோசிக்கணும். ஏதோ தானியல் பாபிலோன்ல இருக்கிறான். பாபிலோன் என்ன கத்தோலிக்க மார்க்கம், இன்னைக்கு மாடர்னா அது கத்தோலிக்க சிஸ்டம். கத்தோலிக்கர்கள் வந்து விக்கிரகங்கள் நிறைய வச்சிருப்பாங்க, ஒரே சிலைகளும் விக்கிரகங்களும் படங்களும், இதுதான் கத்தோலிக்க மார்க்கம். ஒரு அறிவறுப்பான ஒரு மார்க்கம் அது. அதே போல பாபிலோன்ல பார்த்தா எங்க பார்த்தாலும் விக்கிரகங்கள் தான். அந்த விக்கிரகங்கள் நிறைந்த பட்டணத்தில் தான் அவன் ஜீவிக்கிறான். அந்த அரசாங்கத்தில் தான் அவன் இருக்கிறான். அந்த அரசாங்கத்தில் தான் வேலை பார்க்கிறான். விக்கிரஹாரனை ஆராதிக்கிற அந்த இடத்துல தான் அவன் இருக்கிறான். இதமான ஒரு இடத்துல இருக்கிறான். இப்பொழுது அவன் புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது, அந்த புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது அவனுக்கு ஒரு எஃபெக்ட் ஏற்படுகிறது. ஹல்லேலூயா, கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்கிறது. நம்ம திரும்பி போக வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம முன்னால விட அதிக பக்தியா இருக்கணும், நம்மளை டெடிகேட் பண்ணணும் அப்படின்னு அவனுக்கு ஒரு எஃபெக்ட் ஏற்படும். அந்த மாதிரி எஃபெக்ட் ஏற்படுத்தாதான் நம்ம பரிசுத்தாவித்துட்டு இருக்கணும் அர்த்தம். நம்ம மந்தமான ஆவி இருக்கணும், ஒரு எஃபெக்டும் இல்லை, நான் வந்த மாதிரியே வந்துட்டு போக கூடாது, நமக்கு ஒரு எஃபெக்ட் வேணும். பிரசங்கத்தை கேட்கும்போது ஒரு எஃபெக்ட் வரணும். இப்பொழுது அவன் வந்து அவனுக்கு 68 வருஷம் அவன் இருக்கிறான். 606 வருஷம் கிமு 606 வருஷத்துல அவன் வந்து எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு வந்தான். இப்பொழுது 538 பிசினா குறைஞ்சிக்கிட்டே வரும். 606 வந்தவன் இப்போ பிசி 538 இருக்கும்பொழுது கரெக்டா 68 வருஷம். 68 வருஷம் இருக்கும்பொழுது அவன் ஜெபம் பண்ணும்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வந்து 70 weeks of Daniel கொடுக்கிறார். ஹல்லேலூயா. முக்கியமான தரிசனத்தை கொடுக்கிறார். ஆமோஸுக்கு எப்படி தரிசனம் வந்ததோ அதே மாதிரி இருக்கும்பொழுது இங்க தரிசனம் வருகிறது. டேனியலுக்கு அங்க தரிசனம் வருகிறது. ஏஞ்சல் ஆப் காட் அங்க வந்து 70 weeks of Daniel, தானியலின் 70 வாரங்களை பற்றிய தரிசனத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. 2 வருஷத்துல அங்க எக்ஸாடஸ் வந்தது. அவர்கள் பாபிலோனை விட்டு போனார்கள். ஃபர்ஸ்ட் எக்ஸாடஸ் என்னது? எகிப்திலிருந்து கானான் தேசம் வருவது. செகண்ட் எக்ஸாடஸ் என்னது? லால இருந்து கிரேஸுக்கு வருவது. தேர்ட் எக்ஸாடஸ் என்னது? நம்முடைய பாடி சேஞ்ச், இங்க இருந்து நம்ம மேல போறோம். இப்படி அந்த எக்ஸாடஸ் வர்றதுக்கு 2 வருஷம் தான் இருக்கிறது. அவன் அப்பொழுது ஜோம் பண்ணும் பொழுது அவன் ஒரு தீர்க்கதரிசி, ஈகிள், அவனுக்கு அனாயிங் வந்தது. The prophet reward, அவனுக்கு தீர்க்கதரிசியை நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலன் உண்டு. மத்தேயு 10:41 ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? தீர்க்கதரிசி ஏற்றுகிறவன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவான். நீதிமானை ஏற்றுக்கொள்ளுவர் நீதிமானுக்கு ஏற்ற பலனை அடைவான். அந்த 10:41 வாசிக்கலாம்.
தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவான். நீதிமான் என்னும் நாமத்தின் நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்ளுகிறவன் நீதிமானுக்கு ஏற்ற பலனை அடைவான்.
தீர்க்கதரிசி நீதிமான், தீர்க்கதரிசி பிரதர் பிரணாம். அந்த பிரதர் பிரணாமை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அதுக்கு நமக்கு ரிவார்டு கிடைக்கிறது. என்ன ரிவார்டு? ஆடம் இழந்து போனான், தேவனோடு கூட ஐக்கியத்தை இழந்து போனான். ஏ லாஸ் இஸ் ஃபெலோஷிப் வித் காட், ஏ லாஸ் இஸ் பவர் ஓவர் த ஏர்த், பூமியின் மேல உள்ள அதிகாரத்தை இழந்து போனான். ஏ லாஸ் எட்டர்னல் லைஃப், மூணு காரியத்தை இழந்து போனான். தேவனோடு ஐக்கியத்தை இழந்து போனான், நித்திய ஜீவனை இழந்து போனான், பூமியின் மேல் உள்ள ஆதிக்கத்தை இழந்து போனான். இப்ப நீங்க தீர்க்கதரிசி ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த மூணு உங்களுக்கு கிராண்ட் ஆகும். ஹல்லேலூயா. அந்த ரிவார்டு உங்களுக்கு கிடைக்கிறது. இதை நீதிமான ஏற்றுக்கொள்ள நீதிமானுக்கு ஏற்ற பலன் அடைவன்னா, நீங்களும் நானும் இயேசு ரத்தத்தால நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம், விசுவாசத்தினாலே நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒருத்தர் வந்து நம்ம சத்தியத்தை நம்ம நம்மளை ஏற்றுக்கொள்ளணும். நம்ம சொல்றதை காது கொடுத்து கேட்டாதான் அவங்களுக்கு பலன் கிடைக்கும். நம்ம சொல்றதை காது கொடுத்து கேட்கலன்னா, நமக்கு நம்ம அம்மா அப்பாவா இருந்தாலும் சரிதான், அல்லது நம்ம சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரிதான், அவங்க வேற நம்ம வேறதான். நம்முடைய உபதேசங்களை ஏற்றுக்கொள்வது. இது அவங்க ரியல் ஃபாதர் அண்ட் ரியல் மதர் கிடையாது, ரியல் ரிலேட்டிவ் கிடையாது. நமக்கு ரிலேட்டிவ் நீங்க நான் தான், நம்ம தான் ரிலேட்டிவ். தாயும் தாப்பனும் சவர சவர இல்லை, நம்ம தான். இதுதான் ரியல் ஃபெல்லோஷிப். நம்ம சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க, அதெல்லாம் ஒட்டாது. அது அவங்கள கனப்படுத்தணும், அவங்க கூட அவங்க சமாதானமா இருக்கணும், அவ்வளவுதானே ஒழிய அவங்க ரியல் பிரதர் அண்ட் சிஸ்டரா மாற மாட்டாங்க. நான் அப்படிதான் நினைக்கிறேன் என் மனசுல. ஏன்னா சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா இருந்தாலும் இவங்க நமக்கு ரியல் பிரதர் கிடையாது, ரியல் ரிலேட்டிவ் கிடையாது. சொந்தக்காரங்க தான், ஆனாலும் அவங்க ரியல் கிடையாது. நம்முடைய ரியல் பிரதர் சிஸ்டர்ஸ் வந்து வார்த்தையை விசுவாசிக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஏற்றுக்கொள்ளும் பொழுது இதோ இந்த விதமான ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது. நம்ம ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவளுக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்காது. டேனியல் என்ன செஞ்சாலும் அந்த எரேமியா எழுந்த தோல் சுருளை எடுத்து அதை தியானிக்க ஆரம்பிக்கிறான். தியானிக்க ஆரம்பிக்கும் பொழுது இதோ அது அவனை ஜபத்துக்கு தூண்டினது. ஏனென்றால் சீக்கிரமா இஸ்ரவேல் ஜனங்கள் போறாங்க, ஒன்லி 2 இயர்ஸ் தான் இருக்கிறது. ஆனால் அவன் அதிகமாக ஜபிக்க ஆரம்பித்தான், அவன் அதிகமாக டெடிகேட் பண்ண ஆரம்பித்தான். நம்ம வந்து தீர்க்கதரிசி செய்தியை கேட்கும் பொழுது, ஒவ்வொரு மெசேஜை நம்ம கேட்கும் பொழுது, பைபிளை எடுத்து நம்ம படிக்கும் பொழுது நமக்கு அது நியூ புக்கா இருக்கிறது. ஹல்லேலூயா. அது நம்மை டெடிகேட் பண்ண சொல்லுகிறது. ஆமே. நம்ம அந்த புத்தகத்தை வந்து டெடிகேட் நம்ம படிக்கும் பொழுதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நம்மளை டெடிகேட் பண்ண சொல்லுகிறது. 2 இயர்ஸ் பிஃபோர் த எக்ஸாடஸ் தேர் வாஸ் இன் ஃபிட் தட் that came on Daniel's life. இதான் என்றால் என்னென்ன காரியங்கள் ஒத்து வரலையோ அதெல்லாமே அவன் சரிப்படுத்த வேண்டிய நேரம். ஆமென். நாம இன்னைக்கு அந்த நேரத்தில் இருக்கிறோம். ரெண்டு வருஷத்துக்கு முன்னதாக இருக்கிறோம். எக்ஸடஸ் வரப்போகிறது. தானியலுக்கு என்ன எஃபெக்ட் வந்ததோ அதே எஃபெக்ட் நமக்கு வர வேண்டும். ஆமென். சகரியா 14:1-6 வரைக்கும் வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு பூமி அதிர்ச்சியை குறித்து வாசிக்கும். 1 வாசிக்கலாம்.
ஏதோ கர்த்தருடைய நாள் வருகிறது, உன்னில் கொள்ளையானது நடுவிலே பங்கிடப்படும்.
ஏதோ கர்த்தருடைய நாள் வருகிறது. அதுக்கு பிறகு 4 வாசிக்கலாம்.
அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவன் மலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவமலை தன் நடுமையத்திலே கிழக்கு மேற்கா எதிராக பிளந்து போம்.
கர்த்தருடைய பாதங்கள் ஒலிவமலையில் நிற்கும் பொழுது அங்கே வந்து அந்த மலை ரெண்டாக பிளக்கிறது. அங்கே வந்து பூமி எழுச்சி ஏற்படுது. 5 வாசிக்கலாம்.
அப்பொழுது என் மலைகளின் பள்ளத்தாக்கு வழியாய் ஓடி போவீர்கள். மலைகளின் பள்ளத்தாக்கு ஆற்றால் மட்டும் போகும். நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களில் பூமி எதிர்ச்சிக்கு தப்பி ஓடி போன போது போல் ஓடி போவீர்கள். என் தேவனாகிய கர்த்தர் வருவார். தேவனீரோடு
நம்ம என்ன வாசிக்கிறோம் என்றால் உசியா காலத்தில் ஒரு பூமி எழுச்சி வந்தது. அதே போல ஒரு பூமி எழுச்சி கடைசியில் வரப்போகுது. ஃபைனல் ஏர்த்குவேக், ஒரு கடைசியா ஒரு பூமி எழுச்சி வரப்போகுது. அப்பொழுது நீங்க பூமி அதிர்ச்சிக்கு தப்பி ஓடினது போல ஓடி போவீர்கள். என் தேவனாய கர்த்தர் வருவார். அது லார்ட்ஸ் டே, கர்த்தருடைய நாள். இப்ப நம்ம கிறிஸ்துவின் நாளை எதிர்னு வைக்கிறோம். கிறிஸ்துவின் நாள் என்றால் ராப்சர். கர்த்தருடைய நாள் தான் உலகத்தை அவரை அழிக்கிறதுக்கு வர்றாரு. உலகத்தை நியாய தீர்ப்பு வரும்போது அது லார்ட்ஸ் டே. இது வந்து கிரைஸ்ட் டே. கிரைஸ்ட் டேக்கு முன்னாலும் ஒரு பூமி அதிர்ச்சி வருது. லார்ட்ஸ் டேக்கு முன்னாலும் பூமி அதிர்ச்சி வருது. நம்ம இன்னைக்கு எங்க ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம்? கிறிஸ்து டேக்கு முன்னால இருக்கிறோம். எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு முன்னால இருக்கிறோம். பூமி அதிர்ச்சியை நோக்கி இருக்கிறோம். கடைசி நேரத்தில் வந்திருக்கிறோம். இதை டேனியல் எப்படி டெடிகேட் பண்ணானோ அதே போல நம்ம டெடிகேட் பண்ண வேண்டும். அவன் சாம்பலில் உட்கார்ந்து உபவாசம் பண்ணி தன்னுடைய குறைகளையும் தன்னுடைய ஜனங்களின் குறைகளையும் அறிக்கை செய்யும் பொழுது கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி அவனோடு கூட பேசினார். இங்க சகரியா 14 இதை வேற ஒரு பூமி அதிர்ச்சியை குறித்து சகரியா சொல்லுகிறார். உசியாவின் ராஜாக்களிலே நாளிலே ஒரு பூமி அதிர்ச்சி வந்தது. அதே மாதிரி இப்பொழுது பூமி அதிர்ச்சி வரப்போகுது. அப்பொழுது என் தேவனாய கர்த்தர் வருவார். தேவரீர் கூட எல்லா பசுத்தவான்களும் வருவார். அவருடைய பாதங்கள் ஒலிவ மலையின் மேல வந்து நிற்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு இதுல எந்த கன்ஃபியூஷனும் இல்லை. நல்ல தெளிவா படிச்சா கன்ஃபியூஷன் இல்லை. ரொம்ப தெளிவா சொல்றதுக்கு நேரம் நமக்கு இல்லை. இந்த வசனத்தில் நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால் உசியாவின் காலத்திலே ஒரு பூமி அதிர்ச்சி வந்தது. அந்த பூமி அதிர்ச்சி வர்றதுக்கு காரணம் என்ன? உசியா செய்த தவறு அதுக்கு காரணமா இருந்தது. அதனால பூமி அதிர்ச்சி வந்தது. இப்பொழுது நமக்கு டே ஆஃப் த லார்ட் வருகிறது என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய நாள் வரும் பொழுது தேர் இஸ் மெர்சி அண்ட் ஜட்ஜ்மெண்ட் நவ். இப்பொழுது நியாய தீர்ப்பும் இருக்கிறது, இரக்கமும் இருக்கிறது. அன்னைக்கு நியாய தீர்ப்பு தான் வரும். எருசலேமுக்கு விரோதமாக எல்லா ராஜ்யங்களும் வரும். அப்பொழுது கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். அப்பொழுது கர்த்தருடைய பாதமானது ஒலிவ மலையிலே வந்து நிற்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து கடைசியாவுடைய பாதம் எங்க போய் நின்னுச்சு? அப்போஸ்தலர் 1:11 வாசிக்கும் பொழுது, 11:12 வாசிக்கும் பொழுது அவங்க வந்து கடைசியா இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு 40வது நாளில் எல்லா சீஷர்களையும் கூட்டிக்கிட்டு அப்படி போறார். ஒலிவ மலைக்கு போறார். அங்க வந்து அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கும் பொழுது அப்படியே மேல போயிட்டார். அவருடைய பாதங்கள் கடைசியா ஒலிவ மலையின் மேல் தான் நின்றது. அதே மாதிரி அவருடைய பாதம் மறுபடியும் ஒலிவ மலை மேல நிற்கும் என்று சகரியா சொல்லுகிறார். அது வந்து தட் கமிங். முதல்ல வனவாட்டிக்காக அவர் கிரயத்தை செலுத்தும்படியா வந்தார். 2வது மனவாட்டியை எடுத்துக்கொள்ள வருகிறார். 3வது மனவாட்டியோடு கூட வருவார். அதான் சொல்லுங்க, சகல பசுத்தவான்களோடு கூட வருவார் சொல்லப்பட்டிருக்கு. அந்த சகரியா என்ன சொல்லுகிறார் என்றால் எல்லா பசுத்தவான்களும் வருவார்கள். தேவரீரோடு கூட எல்லா பசுத்தவான்களும் வருவார்கள். 5வசனத்தினுடைய பின்பகுதியில் வாசிக்கிறோம். இது வந்து தட் கமிங் ஆஃப் த லார்ட். இட் இஸ் த லார்ட்ஸ் டே. எப்படி அவருடைய பாதங்கள் ஒலிவ மரத்தில் ஒலிவ மலை மேல வந்துச்சோ அதே போல வரணும். 1963 எப்படி வந்தார்? கிரைஸ்ட் இன் வேட் ஃபார்ம். ஹல்லேலூயா. மேகத்தில் வந்தார். வேட் கமிங் ஆஃப் கிரைஸ்ட். அதுக்கு பேர் வேட் கமிங் ஆஃப் கிரைஸ்ட். ஆனா பிசிக்கல் கமிங் இன்னும் வரல. அவர் ஒரு சரீரத்தில் இன்னும் வரல. அப்பொழுது அவருடைய சரீரத்தில் வரும் பொழுது அவருடைய பாதங்கள் வந்து ஒலிவ மலையில வந்து நிற்கும். எங்க இருந்து போனாரோ அங்கேயே அவர் வர. அப்பொழுது பெரிய ஏர்த்குவேக் ஏற்படும். உசியா காலத்தில் அங்க வந்து பூமி எதிர்ச்சி ஏற்பட்டது. அதே போல மறுபடியும் பூமி எதிர்ச்சி ஏற்பட போகிறது. இதோ அதுக்கு முன்னால ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். கத்துடைய நாளிலே ஒரு பூமி எதிர்ச்சி ஏற்படும் பொழுது உலக மனது அழிஞ்சு போகும். தேவனுடைய ராஜ்யம் மில்லினியம் ஆயிரம் சாலச்சாச்சு உலகத்திலே சாதிக்கப்படும். உசியா காலத்தில் ஏற்பட்ட பூமி எதிர்ச்சி, அதை குறித்து பார்க்கும் பொழுது உசியா ராஜா வந்து கத்தருக்கு தூபம் காட்ட சென்றான். 2:26
அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டுமையாகி தன் தேவனாக கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூபவிடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான்.
உசியா ராஜா கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ரொம்ப வந்து ஆதிக்குரியவனாய் இருந்தான். நல்ல காரியங்கள் எல்லாம் செய்தான். ஜனங்களை கர்த்தருக்குள் திருத்தினான். ஆனா அவனுக்கு வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவலா மாறினவனே அவனுக்குள்ள ஒரு பெருமை வந்தது. நான் ஏன் கர்த்தருக்கு தூபம் காட்டினா என்ன? அதே போலதான் ஸ்பிரிச்சுவல் ஆனா ஒரு பாதிப்பும் இருக்கிறது. எல்லையை தாண்டி போயிடக்கூடாது. ஆண்டவர் உங்களை அழைச்சாரா, உங்களை தெரிஞ்சு கொண்டாரா? அந்த அழைப்பு தெரிந்து கொள்வது காலிங் அனாயிட்டிங் இல்லாமலே ராபோஜனை கொடுக்கறது. அதுதான் ஏதோ அங்க எல்லா இடத்துலயும் அப்படிதான் நடக்கும். நிறைய இடத்துல அப்படிதான் நடக்கும். ஒரு பாஸ்டர் என்னைய வந்து ஒயாம பிரசங்கம் பண்ண கூடுவாரு. நீங்க தான் வேலை பார்த்து உணவு செய்றீங்க, உங்க மனைவிக்கு கழுத்துல மஞ்சள் கயிறு இருக்குது, திருப்பி திருப்பி என்ன எந்த கூப்பிடுறீங்க? நான் எத்தனை பிரசங்கம் பண்ணிட்டேன், உங்களுக்கு ஏதாவது மாறுதல் வந்துச்சா? உங்களை ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கல. ஆனா எதுக்காக நீ செய்ய என்னைய போட்டு என் கூப்பிடாங்க? உங்க இடத்துல இருந்து நான் பிரசங்கம் பண்ண முடியாது. அதே போல நிறைய காரியங்கள் ஒத்து வருது இல்ல. இந்த உசியா ராஜாவுக்கு அந்த மாதிரி பெருமை வந்துருக்கு. மெசேஜில் இருக்க நிறைய சிலருக்கு அப்படி வந்துருக்கு. கொஞ்சம் சத்தியம் தெரிஞ்சாலே உடனே அவங்க வீட்டுல சபை ஆரம்பிச்சிருவாங்க. 4 வந்தாலே போதும், வேலையை விட வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்க, நீங்க ராபோஜனம் கொடுங்க, நீங்க ஞானசானம் கொடுங்க, எல்லாமே ராபோஜன ஞானசானம் எல்லாம் கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு டெடிக்கேஷன் வேண்டாமா? அதுக்கு ஒரு அழைப்பு வேண்டாமா? அதுக்கு ஒரு காலிங் வேண்டாமா? ஒன்னும் கிடையாது. அங்க வேலை பார்க்க வேண்டிதான், பாஸ்டர் ஆயிட வேண்டிதான். பிறகு வேலையை விட்டுட்டு நான் புல் டைம் பாஸ்டர்மாங்க. ரிட்டையர்ட் ஆன பிறகு நான் புல் டைம் பாஸ்டர்மாங்க. என்ன ஏமாத்து? உன்னை ஆண்டவர் அழைச்சாரா? உன்னை அனாயிட் பண்ணாரா? உளித்துக்கு தகுதியா? சத்தியம் மட்டும் தெரிஞ்சா மட்டும் போதுமா? உடனே பாஸ்டர் ஆயிடலாமா? சர்ச் ஆரம்பிச்சிடலாமா? அழைப்பு இல்லாம செஞ்சா அவங்க ஆத்மாவே லூஸ் பண்ண வேண்டியது வரும். உசியா ராஜா வந்து கர்த்தருக்கு பிரியமானது செய்யும் பொழுது மனமேட்டிமை ஆனான். ஸ்பிரிச்சுவல் பிரைடு வந்தது. அவன் போய் தூபம் காட்ட போகும் பொழுது ஆசாரியில் சொன்னாங்க, இது ஆரோனின் குமாரர்கள் தான் செய்யணும், நீ செய்யக்கூடாது. அவங்க மேல கோபப்பட்டுக்கிட்டு அவங்களெல்லாம் எதிர்த்து போகும் பொழுது கொஞ்ச நேரத்தில் பார்த்தா நெத்தியில குஷ்ரோகம் வந்தது. He was smitten by leprosy. Leprosy எதுக்கு அடையாளமாயிருக்கிறது? ஸ்பிரிச்சுவல் டெத், ஆவிக்குரிய மரணத்துக்கு அடையாளமாயிருக்கிறது. Eternal separation from God, தேவனை விட்டு நித்திய காலமாக பிரிக்கப்படுது. அவனும் பார்க்கிறான் நெத்தியில குஷ்ரோகம் வந்துவிட்டது. தனியா ஒரு குடிசையில வாசம் பண்ணினான். அந்த நேரத்தில் நெத்தியில குஷ்ரோகம் வரும்பொழுது பூமி அதிர்ச்சி ஏற்படுது. பூமி அதிர்ச்சி வந்து நியாய தீர்ப்புக்கு அடையாளம். வெள்ளம் வந்து நியாய தீர்ப்புக்கு அடையாளம். ஒரு பக்கத்தில் வெள்ளம், வறட்சி, அதுவும் நியாய தீர்ப்புக்கு அடையாளம். வறட்சியை விட வெள்ளம் மோசம். அதெல்லாம் அணையெல்லாம் அடிச்சு, மதகெல்லாம் அடிச்சு உடஞ்சிட்டு போகுது. என்ன ஒரு பாருங்க, இந்த மாதிரி அணைய வச்சிருக்கிறாங்க. வேற தண்ணி இல்ல, தண்ணி இல்ல, தண்ணி வரும்பொழுது சேர்த்து வைக்க தெரியலையே. இதெல்லாம் நியாய தீர்ப்பு. தமிழ்நாட்டில் நியாய தீர்ப்பு இருக்கிறது. வெள்ளம் அடிச்சுட்டு போகுது, மழையே பெய்யல, ஆனா வெள்ளம் அடிச்சுட்டு போகுது. நம்ம பாருங்க, லெப்ரசி எதுக்கு அடையாளம்? அது வந்து பாவத்துக்கு அடையாளம். அவனுக்கு நேற்று குஸ்ரோகம் வந்தது. லெப்ரசி ஸ்பிரிச்சுவல் டெத், எட்டர்னல் செப்பரேஷன் ஃப்ரம் காட், தேவனை விட்டு நித்தியமாக பிரிக்கப்படுவது. அந்த நாட்டில் பூமி அதிர்ச்சி ஏற்படுது. ஆண்டவர் வந்து பூமி அதிர்ச்சி என கொண்டு வருகிறார். அதுதான் சொல்லுகிறார் சகரியா, சொல்லுகிறார் உசியா காலத்தில் ஏற்பட்ட அந்த பூமி அதிர்ச்சி. அதே மாதிரி பூமி அதிர்ச்சி ஏற்படும். நீங்கள் ஓடி போவீர்கள், ஒலிவமலை இரண்டாக பிளக்கும். கர்த்தருடைய பாதங்கள் வந்து, இயேசு கிறிஸ்துவின் பாதங்கள் எந்த இடத்திலிருந்து போனதோ அதே இடத்துக்கு திருப்பி வரும். அவர் ஒரு பிசிக்கல் பாடி, நம்மை போல ஒரு சரீரத்தில் அவர் வருவார். சொல்லுகிறார் ஜோ, அந்த உசியா ராஜா பெந்தகோசு சபைக்கு அடையாளமாயிருக்கிறார். பெந்தகோசு சபையானது இன்னைக்கு லெப்ரசி தாக்கியிருக்கிறது. பெந்தகோசு சபையை குஷ்ரோகம் தாக்கியிருக்கிறது. பெந்தகோசு சபையானது அது ரஷ்யாவில் எழுப்புதல் ஏற்பட்டது. 1800 ரஷ்யாவில் ஏற்பட்டது. ரஷ்யா வந்து அதை புறக்கணித்தது. ரஷ்யா கிறிஸ்தவர்களை கொன்றது. அதனால பின்பு அந்த எழுப்புதலானது 1906 அசுசா சீட், இது என்றால் அமெரிக்காவிலே அந்த எழுப்புதல் அங்கே வந்தது. அசுசா சீட்ல அவுட் போரிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்தாவி ஊற்றப்பட்டது. இப்பொழுது அவன் தூபம் காட்டும் பொழுது, அவன் உசியா ராஜா தூபம் காட்டும் பொழுது அவனுக்கு 57 அப்பொழுது என்றால் குஸ்ரோகமும் வருகிறது, பூமி அதிர்ச்சியும் வருகிறது. தேவன் தம்முடைய நியாய தீர்ப்பை அங்கே விளங்க பண்ணுகிறார். பூமியானது அதிர்கிறது, நியாய தீர்ப்பை அது வெளிப்படுத்துகிறது. சின்ன காரியம் தான் பார்த்தா, ஆனா அது எவ்வளவு பெரிய ரிசல்ட் பாத்தீங்களா? காலிங் எலெக்ஷன் இல்லாம ராபோஜனம் கொடுக்கலாமா, ஏதாவது ஞானஸ்தானம் கொடுக்கலாமா? காலிங் இருக்குதா? உன்னைய தேவன் அழைச்சாரா? சிறு வயதிலிருந்து உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா? ஆண்டவருக்காக நீ என்ன கஷ்டப்பட்ட, என்ன விசுவாசத்தில் ஜீவிச்ச? சம்பத்தை வாங்கிட்டு இங்க தசோ பார்த்து எப்படி வாங்க முடியும்? ஒன்னு இதை வாங்கணும் அல்லது அதை வாங்கணும், எப்படி ரெண்டு விஷயமான கூலியை செய்வது, எப்படி உசியா ராஜா தூபம் காட்ட முடியும்? அதனால பாருங்க, பெந்தகோச சபையானது 1906 ஆரம்பிச்சு அது 1963 முடிஞ்சு போச்சு. இப்ப ரெண்டையும் கால்குலேட் பண்ணுங்க, 1963 1906 கழிங்க, 57 வரும். ஆனா உசியா ராஜாவுக்கு 57 இருக்கும் பொழுது அவனுக்கு குஸ்ரோகம் வந்தது. அதே போல 57 பிறகு பெந்தகோசு வந்து அது ஸ்மிட்டன் பை லெப்ரசி, அது இன்னைக்கு மோசமா போய்விட்டது, ரொம்ப கேவலமாக போய்விட்டது. ஒரு பக்தியும் கிடையாது. சிஎஸ்எஸ் அதை விட ஒஸ்ரா மாறிச்சு. அவங்ககிட்டயாவது கொஞ்சம் ஒழுங்கு இருக்குது, இவங்ககிட்ட அந்த ஒழுங்குன்னு இல்லாம சீர்கட்டு போஞ்ச ஒரே பாட்டில தான் இருக்கிறாங்க. பாட்டிலையும் ஆட்டத்திலையும் இருக்கிறாங்க. அவங்க வந்து வரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வார்த்தையை மறுதளிக்கிறவர்களா இருக்கிறார். சோ மச் போக்கஸ் அப்பான் த கிப்ஸ் அண்ட் நாட் அப்பான் த பேர்ட். வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடி அங்க சோமாச்சு இங்க சோமாச்சு, அது நடந்துச்சு இது நடந்துச்சு, இந்த மாதிரி போலியான பொய்யான அற்புதங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். 57 ஆகும் பொழுது ஸ்மிட்டன் வித் லெப்ரசி. அதே போல இன்னைக்கு பெந்தகோசு சபையானது ஸ்மிட்டன் பை லெப்ரசி. இன்டக்ட்மெண்ட் என்ற செய்தியிலே ஜூலை மாசம் 7 1964 குற்றச்சாட்டு என்ற செய்தியிலே இன்டக்ட் தி ஜெனரேஷன் ஃபார் த செகண்ட் க்ரூசிபிகேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவை இரண்டாம் முறை சிலுவையில் அறைந்ததாக இவர்களை குற்றம் சாட்டுகிறேன். அந்த குற்றச்சாட்டு அவங்க மேல இருக்கிறது. அதனால தான் என்றால் அந்த 7 தூதனுடைய சத்தம் என்ன செய்யறது என்றால், நீங்க அவளை விட்டு வெளியே வாருங்கள், கம் அவுட் ஆஃப் பாபிலோன், அதை விட்டு வெளியே வாருங்கள் என்று இன்னைக்கு அந்த சத்தம் நம்மை அழைக்கிறது. அது வந்து லெப்ரசி இருக்கிறது. அவளுக்கு நேரிடும் வாதையிலும் நீங்க அகப்படாத பிடிக்கு, அவளை விட்டு வெளியே பாருங்கள். வெளிப்படுத்தல் 14.
பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன், அது என் ஜனங்களே, நீங்கள் அவருடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள்.
அவளை விட்டு வெளியே வாருங்கள். அதனால ஒரு பூமி அதிர்ச்சி ஏற்படும். சகரியா காலத்தில் ஒரு பூமி அதிர்ச்சி ஏற்படும் பொழுது கர்த்தர் அங்கே இறங்கிறார். சுத்தவான்கோடு மனவாட்டியோடு கூட உலக வருகிறார். உலகத்தை ஆளுகை செய்ய வருகிறார். உலகத்தை நியாயம் தீர்க்க வருகிறார். அர்மகிடோன் யுத்தம் ஏற்படுகிறது. உலகமானது முற்றிலுமாக அழிஞ்சு போகும். 5 வந்து முழு உலகத்தையும் ஆண்டவர் ஷேக் பண்ணார்னா 5 சேர்த்தா உலகமே அழிஞ்சு போயிடும். உலகத்தை அழிக்கிறது ரொம்ப ஈஸி. உலகத்தை உண்டாக்குறதுக்கு 6000 அவர் உலகத்தை உண்டாக்கி இருக்கிறார். ஒரு நாள் தான் 1000 உண்டாக்குறதுக்கு 6000 அழிக்கணும்னா 5 தான். 5 உலகமே ஷேக் ஆச்சுன்னா, இந்த பூமி உருண்டையானது ஷேக் ஆச்சா, எல்லாமே போச்சு. உலகத்தை அழிக்கிறது ஈஸியானது. கடைசியா பூமி அதிர்ச்சி சகரியா சொன்ன பூமி அதிர்ச்சி தான் இங்க வெளிப்படுத்தல் 16 வாசிக்கும். வெளிப்படுத்தல் 16:17-20 வாசிக்கும் பொழுது 7 தூதன் தன் கலசத்துள்ளது ஆகாயத்திலே ஊற்றினான். அப்பொழுது ஆயிற்று என்று சொல்லிய பெருசத்தம் பல்லவத்தின் சிங்காசனத்திலிருந்து ஒரு சத்தம் பிறந்தது. ஆயிற்று, இட் இஸ் பினிஷ்ட். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் இட் இஸ் பினிஷ்ட். அதே போல ஏழாம் தூதன் அந்த கோபகலசத்தை ஊற்றும் பொழுது ஆயிற்று என்று சொல்லிய சத்தம் ஏற்பட்டது. அதன் பின்பு என்ன வாசிக்கிறோம்? 18 வாசிக்கலாம்.
சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின, பூமி மிகவும் அதிர்ந்தது, பூமியின் மேல் மனுஷர்கள் உண்டான நாள் முதற்கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உண்டானது.
பூமி மிகவும் அதிர்ந்தது, பூமியில் மனுஷர்கள் உண்டான நாள் முதற்கொண்டு அவிதமான ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டதில்லை. லாஸ்ட் எர்த்குவேக், கடைசியான ஒரு பூமி அதிர்ச்சி வரும் பொழுது உலகமே அழிஞ்சு போகுது, முழு உலகமும் அழிஞ்சு போகுது. இட் இஸ் த சேம் எர்த்குவேக் த சகரியா ஸ்பீக்கிங் ஆஃப். இதை சகரியா சொல்லுகிற அதே பூமி அதிர்ச்சி தான் வெளிப்படுத்தல் 17 வாசிக்கும். கர்த்தர் தம்முடைய மனவாட்டியோடு வருகிறார், பூமி அசைந்து இதை வானங்கள் மடமடவென்று போய்விடும், பூமி உருகி அது என்ன செய்ன்றால் வெந்துருகி சாம்பலாக மாறிவிடும். ஆண்டவர் இந்த உலகத்திலே தம்முடைய ராஜ்யத்தை சாதிப்பார். ஹல்லேலூயா. மில்லினியம் என்று சாபிக்கப்படும். மில்லினியம்னா என்னது? 1000 வருஷாட்சினா என்னது? கிரைஸ்ட் ஆடம் அண்ட் ஈவு எப்படி ஏதேனில அங்க போன வாழ்ந்தார்களோ அதே போல நம்ம ஏடேனுக்கு வருவது தான். கிரைஸ்டும் இந்த பிரைடும் ஏடேனுக்கு வருவது. ஆடம் அண்ட் ஈவ் வந்து ஏடேன்ல இருந்தது போல கிரைஸ்டும் அவருடைய பிரைடும் வந்து வரும் பொழுது உலகம் வந்து மில்லினியமா மாறும். இதுதான் ரெடெம்ப்ஷன். அதுக்கு முன்னதாக ஒரு பூமி அதிர்ச்சி ஏற்படுது, வருகைக்கு முன்னதாக ஒரு பூமி அதிர்ச்சி ஏற்படுகிறது. நம்ம வந்து அந்த கிரைஸ்ட் டேக்கு முன்னால இருக்க பூமி அதிர்ச்சிக்கு முன்னால ஒரு ஆள் ரெண்டு வருஷத்துக்கு முன்னால இருக்கலாம், அல்லது ஒரு வருஷத்துக்கு முன்னால இருக்கலாம், அல்லது சில வருடங்களுக்கு முன்னால நம்ம ஜீவித்துக் கொண்டிருக்கலாம். நமக்கு தெரியாது, ஏறத்தாழ்வு தெரியாது. நமக்கு ஆண்டவர் எக்ஸாக்ட் பீரியடை வைக்கல, அது வந்து கூட குறைய இருக்கலாம். இஸ்ரேல் ஜனங்களுக்கு எக்ஸாக்ட் டைம், எக்ஸாக்ட் டே உண்டு, நாள் கூட தவறாது. பாருங்க, நம்ம இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு ஆமோஸ் வாழ்ந்தது போல, இதை தானியல் வாழ்ந்தது போல, நம்ம அவிதமான ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உசியா தீர்க்க தரிசி வாழ்ந்தது போல அவிதமான ஒரு காலத்தில் நம்ம ஜீவிக்கிறோம். பெந்தகோஸ்து சபையானது ஸ்மிட்டன் பை த லெப்ரசி, லெப்ரசியில இருக்கிறது. உசியா ராஜா லெப்ரசில இருக்கிறான், அவன் கர்த்தருடைய வார்த்தையை மீறிவிட்டான். பெந்தகோஸ்து சபையானது வீழ்ச்சி அடைந்து விட்டது. அதுல ஜீவன் இல்லை, சாபனங்களிலே ஜீவன் இல்லை, ஜீவனானது வார்த்தையில இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை நமக்குள்ள இருக்கிறது. ஆமே. நம்ம பாடி சேஞ்ச் எது நோக்கி இருக்கிறோம்? ஆமே. மைக்கேல் அண்ட் லூசிபர் இருக்கிறாங்க. மைக்கேல் வந்து கிரைஸ்ட், லூசிபர் வந்து சாத்தான். ஜீவ விருட்சம் இருக்கிறது, நன்மை தீமை வரிக்க விருட்சம் இருக்கிறது. எதை வேணாலும் புசிக்கலாம். நீங்க செல்போன் உங்க கையில் இருக்கும் பொழுது அது வந்து நன்மை தீமை அறியத்தக்க விருட்சமா இருக்கு. இல்ல, நான் பாஸ்டர் அதுல பைபிள் வச்சிருக்கிறேன், அதே சமயத்தில் அதுல எல்லா காரியமும் இருக்கு, இதுல வேற ஏதாவது இருக்கா? நீங்க இந்த பைபிளை சர்ச்சு கேட்டு வந்தீங்க, பேட் எட்டு அப்படி பைபிள் எட்டு இருந்தா இதுல இந்த தேவனுடைய வார்த்தை மட்டும் இருக்கும். ஆனா செல்போன்ல எல்லாம் இருக்குதே, அதுல நன்மையும் இருக்கு தீமையும் இருக்கு. அதனால இதுதான் பெஸ்ட், இதுலதான் அண்டர்லைன் பண்ணி படிக்கணும். இதுல தேவனுடைய வார்த்தை தவிர ஒண்ணும் இல்ல, செல்போனை நான் வச்சிருக்கேன் அதுல எல்லாம் இருக்குன்னு சொல்லி நீங்க வந்து உங்களை தேட்டி கொள்ளக்கூடாது. இது வந்து பியூர் வேர்ட் ஆஃப் காட். புஸ்தகத்தை தான் நீ புசின்னு ஆண்டவர் சொன்னார். அது வந்து நமக்கு அவசரத்துக்கு உதவும். ட்ரீ ஆஃப் லைஃப் இருக்குது, ட்ரீ ஆஃப் என்ஜென்டல் குட் அண்ட் நாலேஜ் என்ன இருக்கிறது, நேரத்தை எப்படி வேணாலும் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஒரு மனுஷன் எதுக்கு தன்னை அடிமையாக ஒப்புக் கொடுக்கிறானோ அதுக்கு அவன் அடிமையாக மாறுகிறான். குடிக்க அடிமையாகிறான், குடிக்கு மேல ஒப்பு கொடுக்கிறான், குடி அவனை மேற அடிமையாக்குது. பாக்கு போடுறதுக்கு மேல கொஞ்சம் போடுறான், பிற அது அவனை அடிமைப்படுத்துது. ஸ்மோக்கிங் முதல்ல கொஞ்சம் ஸ்மோக் பண்ணி பாக்கிறான், பின்பு அதை அடிமைப்படுத்துது. அதே போல செல்போன்ல விளையாட ஆரம்பிச்சா அதே தான் கை வந்து அதுதான் போகும், மனசு அதுதான் போகும். அதே போல குழந்தைகள் யூடியூப்பை பார்த்தா கொஞ்சம் நேரம் கழிச்சாலும் யூடியூப் தான் வந்து பார்த்துட்டு இருக்கும், அது அடிமை ஆக்கிருது. நம்ம வந்து தேவனுடைய வார்த்தைக்கு அடிமையாக வேண்டும். ஹல்லேலூயா. இது அன்பினால நம்ம அடிமையானா இது வந்து ஆசீர்வாதம், இது இது ஜீவ விருச்சம், அது நன்மை தீமை அறிக்க விருச்சம். நம்ம சேட்டன் சேடன்ல இருக்கிறோம், உலகமானது சேட்டன் சேடன்ல இருக்கிறது. இப்ப நீங்க இருக்கிறது காட் சேடன்ல இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. இப்பொழுது நீங்க ஜீவரிச்சத்தின் கனியை புசிக்கிறீங்க, இப்பொழுது நீங்க ஸ்பிரிச்சுவலா அதை அணிவிச்சு கொண்டிருக்கிறீங்க. ஒரு நாள்ல நேச்சுரலா நம்ம வந்து இயேசுவும் அவரோடு கூட அவருடைய சபையும் நம்ம வந்து மில்லினியத்துக்குள்ள பிரவேசிக்கும் பொழுது ஏடன் அகைன் இழந்து போனதை மறுபடியும் கொண்டு வருதுதான் ரெடெம்ஷன். இதை சரி பண்ணவே முடியாது அப்படிங்கும் பொழுது சரி பண்றது தான் அதுதான் மீட்பு. இயேசு கிறிஸ்து எல்லாம் கெட்டு போனதை மறுபடியும் சரிப்படுத்த, உலகம் கெட்டு போச்சு மறுபடியும் அந்த உலகத்தை வந்து அந்த ஏதேனே மாதிரி கொண்டு வருகிறார். மனுஷன் கெட்டு போனா சபையார்ந்து வீழ்ச்சி அடைஞ்சு போனது மறுபடியும் திரும்ப நிலைக்கு கொண்டு வர்றது தான் ரெடெம்ப்ஷன். அதுக்காக தான் அவர் கரையத்தை செலுத்தினார். அதுக்காக தான் அவர் மனுஷனா வந்து எல்லாத்துக்கும் எல்லாமே மாறினார். அவர் இன்னைக்கு நமக்கு மெசேஜ் ஆஃப் ரெடெம்ப்ஷன், மெசேஜ் ஆஃப் கிரேஸ் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இது ஜீவ விருட்சத்தின் கனியா இருக்கிறது. நம்ம இதை புசிக்க புசிக்க நமக்கு ஜீவன், பரிபூர்ண ஜீவன், ஹல்லேலூயா, அதை வந்து புசிக்க புசிக்க மரணம், டெத். நம்ம ஏதாவது ஒரு தவறு செய்தால் ரொம்ப பயப்பட வேண்டியதா இருக்கு. கடைசி காலத்தில் ரொம்ப பயப்பட வேண்டியதா இருக்கு. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தால் உங்களுக்கு மட்டும் ஆபத்து இல்லை, உங்க பிள்ளைகளுக்கு அது ஆபத்து, உங்க பேர பிள்ளைகளுக்கும் அது ஆபத்து. ரெண்டாம் மூன்றாம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர்களா இருப்பேன்னு சொல்லியிருக்கிறார். நம்ம வந்து ஆவிக்குரியவங்களா இருந்தா நம்ம பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம், நம்முடைய பேர பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். நம்ம நேரத்தையும் காலத்தையும் வீணாக்கி செல்போன்ல விளையாண்டோம்னா அது நமக்கு மட்டும் பாதிப்பு இல்லை, நம்முடைய சந்ததிக்கும் அது பாதிப்பு. நம்ம கர்த்தரை நேசித்து ஜபத்திலும் வார்த்தையிலும் இருந்தா ஆண்டவர் ஆயிரம் தலைமுறைக்கு நான் இறக்கம் செய்ய வேண்டியிருக்கிறார். ஹல்லேலூயா. அது நம்முடைய சந்ததிக்கு அது பின்தொடர்கிறது. அதனால நம்ம வந்து இந்த உலகத்துல நம்ம வரும் பொழுது கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில நடந்தாதான் ஆசீர்வாதம். அதுதான் நல்லது. வேற வழியில நம்ம ட்ரை பண்ணோம் என்றால் போனோம்னா அதனுடைய பலனையும் நம்ம அனுபவிக்க வேண்டியது வருமே. அது நம்மளோட நிக்கிறது இல்லையா, நம்முடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகளுக்கும் அது போகுது. எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். டூ இயர்ஸுக்கு நம்ம சீக்கிரத்தில் அழிவு வரப்போகுது. அதுக்கு முன்னதாக நம்ம இன்னைக்கு ஜீவிக்கும் பொழுது நம்ம எவ்விதமாக இருக்க வேண்டும், இது ஆமோஸ் நமக்கு அதை வெளிப்படுத்துகிறார். ஆமோஸின் காலமானது மறுபடியும் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. இதோ தானியலின் காலம் மறுபடியும் வந்திருக்கிறது. ஆனா உசியாவின் காலம் மறுபடியும் வந்திருக்கிறது. உசியா பூமி அதிர்ச்சி நடக்கும், தவறு செய்யும் பொழுது பூமியே அதிர்ச்சி இப்படியாக செய்த பெந்தகாசல் பீரியட் இன்னைக்கு வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது. லெப்ரசி இன்னைக்கு ஸ்ட்ரைக்கா இருக்கிறது. நம்முடைய வாழ்கிற காலம் என்ன, இந்த காலத்துக்கு என்ன செய்ய வேண்டும், ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன செய்கிறார், அதனால காலத்தையும் ரெகனைசிங் யுவர் டே அண்ட் இட்ஸ் மெசேஜ், காலத்தையும் அதன் செய்தி அறிந்து கொள்ளுங்கள். நம்ம ஜெபம் பண்ணும், நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணும். நம்ம எல்லாரும் முழங்கல் படிட்டு கேட்டதான வார்த்தைகளை தியானித்து பார்க்கலாம். ஆமோஸ் த ப்ராஃபெட், மைனர் ப்ராஃபெட், பூமி அதிர்ச்சிக்கு முன்னதாக தரிசனங்களை கண்டான். இப்பொழுது நம்ம தரிசனங்களை காண்கிறோம். உலகம் எவ்விதமாக இருக்கிறது, அது என்ன ஸ்டேஜில் இருக்கிறது, உலகமானது எப்படி சோடம் குமாராவாக மாறியிருக்கிறது, சாபனங்கள் வந்து எப்படி அது பின்னோக்கி போய்கொண்டிருக்கு, அது உசியா காலத்தை போல அது இருக்கிறது. இன்னைக்கு நம்ம டேனியல் போல இருக்கிறோம். நம்ம வந்து ப்ராஃபெட் ஆமோஸ் போல நம்ம இருக்கும் பொழுது தரிசனங்களை காண்கிறோம். நம்ம அதை டெடிகேட் பண்ண சொல்லு, நம்ம வாழ்க்கையில் அது ஒரு எஃபெக்டை கொண்டு வருகிறது. எப்படியாயிலும் நான் அதில் பங்கு பெற வேண்டும், நான் அந்த பாடி சேஞ்ச் பெற வேண்டும், நான் கிறிஸ்துவின் நாளுக்கு என்னை ஆயத்தப்படுத்த வேண்டும், நான் இந்த உலகத்தில் அவரோடு கூட ஆளுகை செய்ய வேண்டும். எல்லாமே ஆண்டவர் ஒரு பூமி அதிர்ச்சியை கொண்டு வருகிறார். அது கடைசி காலத்தினுடைய அடையாளமாக, சைன் ஆஃப் த எண்ட். Earthquake is a sign of end. உலகத்தினுடைய முடிவு நேரத்துக்கு அது ஒரு அடையாளமாக இருக்கிறது. கர்த்தாவே நீர்தாமே என்னை ஆயத்தப்படுத்தும் ஆசீர்வதியும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் என்னுடைய சந்ததிக்கும் வரட்டும் ஆண்டவரே. ஆபிரகாமின் சந்ததி ஆண்டவர் ஆசீர்வதித்தார். யெரொபெயாமின் சந்ததி சபிக்கப்பட்டது. நம்ம ஆபிரகாமின் சந்ததியாக, தாவீதின் சந்ததியாக, இதை நம்ம வந்து ஆடம்ஸ் ஜெனரேஷனாக நம்ம இந்த உலகத்தில் ஆசீர்வாதமாக ஜீவிக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு மெசேஜ் அதை அவர் தந்திருக்கிறார். அதுக்கு நம்ம எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறோமோ, எவ்வளவு அதை நேசிக்கிறோமோ, அதுக்கு எவ்வளவு நம்ம டெடிகேட் பண்ணுகிறோமோ அவ்வளவு பிளஸிங் நமக்கு உண்டு, அவ்வளவு நமக்கு பலம் கிடைக்கிறது, அவ்வளவு ஆரோக்கியம் கிடைக்கிறது. கர்த்தர் நல்லவராயிருக்கிறார், அவரை பின்பற்றுதுதான் ஜெயமான ஜீவியும் ஆசீர்வாதமான ஜீவியும். சாத்தான் பல டிஸ்ட்ராக்ஷன் வச்சிருக்கிறோம், பல கருத்துக்களை இப்பொழுது சொல்லுவோம், நம்ம அதுக்கெல்லாம் செவி கொடுக்காதபடி வாட் தி வேர்ட் ஆஃப் காட் சேஸ், கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை மட்டும் நாம் கவனிப்போம் என்றால் ஆசீர்வாதத்தை பெறாமல் இருக்க மாட்டோம். அதனால எல்லாரும் கர்த்தர் நோக்கி நம்ம ஜெபிக்கலாம், கர்த்தாவே சோத்ரம் ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா, சோத்ரம் ஆண்டவரே, சோத்ரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, நீர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறீர், நம்முடைய வார்த்தை எவ்வளவு நல்லதாக இருக்கு, கர்த்தாவே சோத்ரம் ஆண்டவரே, நாங்கள் கடைசி காலத்தை ஜீவிக்கிறோம், நம்முடைய வார்த்தை ஆண்டவர் எங்கள் மேல் அது கிரியை செய்யட்டும், அது எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும், அல்லது எங்களை நம்முடைய வரியைக்கென்று ஆயத்தப்படுத்தட்டும், கர்த்தாவே என் இயேசு ராஜன் வருவார் என்னில் அடங்க துதரோடு என்னை மீட்ட இயேசு ராஜன் என்னை ஆளவே வருவார் என்னை மீட்ட இயேசு ராஜன் ஆளவே உலகில் நடப்பதை அல்ல வாரியாயிருந்தும் உலகில் நடப்பதை அல்ல வாரியாயிருந்தும் அவ வாரிகள் நிகரும் சமீபம் அவர் வாரவை சந்திக்க ஆயத்தமா அவர் வாரிகை நிகரும் சமீபம் வாரவை சந்திக்க ஆயத்தமா ராஜன் வருவார் என்னில் அடங்க புதரோடு என்னை என்னை ஆளவே வருவார் என்னை நீக்கேசுராஜன் என்னை ஆளவே. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அருமையான ஆராதனை வேலைக்காக நமக்கு சோத்திரம் செலுத்துகிறோம். நேரம் மட்டுமாக நமக்கு ஆராதனை செய்யும் உடைய வார்த்தையை தியானிக்கவும் எங்களுக்கு கொடுத்த இந்த அருமையான சிலாக்கியத்துக்காக சோத்திரம். கடைசி காலத்தில் ஜீவிக்கிறோம், உடைய வார்த்தைகள் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது, தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது, துல்லியமாக நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. ஏழாம் தூதனை அனுப்புவேன் என்று கிபி 95-96 சொன்ன கர்த்தர் அதே வண்ணமாக இந்த கடைசி காலத்தில் அனுப்பியிருக்கிறேன். தேவ ரகசியம் நிறைவேறும், இப்பொழுது தேவ ரகசியம் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. 7 முத்திரைகள் திறக்கப்பட்டு எங்களுடைய பெயரை நாங்கள் காணத்தக்கதா உதவி செய்தக்கா சோத்ரம். எங்களுடைய வாழ்க்கையை கொண்டு வார்த்தையோடு கூட பசுத்தவான்களோடு கூட அதை அடையாளப்படுத்துவதற்காக மக்கள் சோத்ரம். விதமான ஒரு காலத்தில் ஜீவிக்கும் விதமான சிலாக்கியங்களை நாங்கள் பெறத்தக்கதாக, ரகசியங்களை வெளிப்பாடுகளை பெறும்படியாக எங்களை நீர் அழைத்ததுக்காக சோத்ரம். எங்களுக்கு கொடுத்த அந்த அனாய்டிங்காக மக்கள் சோத்ரம், இந்த சபைக்காக மக்கள் சோத்ரம், இது கத்துடைய பிள்ளைகளுக்காக நமக்கு சோத்திரம், இவ்விதமான ஒரு ஐக்கியத்தை தந்ததுக்காக சோத்திரம். உலகத்தின் மக்களுக்கு இதனுடைய காரியங்கள் புரியாது, இங்கே அன்றைய உள்ளறையிலே நடக்கிறது, வெளியே இருக்கிறவர்களுக்கு இது தண்டஸா இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு கிளியர் வாய்ஸ் ஆஃப் காடாய் இருக்கிறது, உங்களுடைய வார்த்தை தெளிவான சத்தமாய் இருக்கிறது. கர்த்தாவே நீர் எங்களோடு பேசுகிறீர், எங்கள் ஆத்மாவோடு பேசுகிறீர், நாங்கள் எப்படி நடக்க வேண்டும், எப்படி எங்களை டெடிகேட் பண்ண வேண்டும், என்ன நடக்க போகிறது, நாங்கள் எப்படி ஆயத்தமாக வேண்டும் என்று உங்களுடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேசினதுக்காக சோத்திரம். ஒருவராயிலும் ஆசீர்வாதத்தை மிஸ் பண்ணாதபடி பற்றிக் கொள்ளத்தக்கதாக உதவிச்சு. இந்த உலக வாழ்க்கையில் எனக்கு அநேக போராட்டங்கள் உண்டு, ஆனாலும் நீர் உலகத்தை ஜெயித்தீர், எங்களுக்கும் ஜெயம் உண்டு. வியாதிகள் வரலாம், பலவிதமான போராட்டங்கள் வரலாம், ஆனால் எங்களுக்கு முடிவில் ஜெயம் உண்டு. சாத்தான் ஒரு பிளஃப் ஆயிருக்கிறான், கர்த்தாவே நீர் அவனை ஜெயித்தது போல நாங்கள் ஜெயிப்பதற்கு எனக்கு பலத்தை தருவதற்காக சோத்திரம். வார்த்தையினும் பட்டயத்தின் தந்திருக்கிறீர், வார்த்தையினும் பட்டயத்தினாலே இதோ பிரதர் பிரணாம் அந்த சிக்காகோ போதர் 400 பேர்களையும் வெட்டி போட்டார். எலியா தீர்க்கதரிசி எப்படி பாகால் தீர்க்கதரிசியை வெட்டி போட்டானோ அதே போல இந்த ஸ்வேர்ட் ஆஃப் த ஸ்பிரிட்னாலே, ஆவியின் பட்டயத்தினாலே அவர் அன்றைக்கு மேற்கொள்ள முடிந்தது. எங்களுக்கு அந்த ஆவியின் பட்டயத்தை தந்திருக்கிறீ, வெளிப்பாடான சத்தியத்தை தந்திருக்கும் பொழுது நாங்கள் அன்றைய சாத்தானை ஜெயிக்கத்தக்கதாக, அவன் கொண்டு வருகிற எல்லா போராட்டங்களையும் ஜெயிக்கத்தக்கதாக விசுவாசம் என்ற பலத்த கரத்தை எங்களுக்கு தருவீராக. பட்டயத்தை நாங்கள் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற அந்த ட்ரைனிங் எங்களுக்கு தருவீராக. இப்பொழுது வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள எங்களை வழி நடத்தும். ஒரு கிரேட்டஸ்ட் குளோரியஸ் பீரியட்ல நாங்கள் ஜீவிக்கிறோம். அவனுடைய அதே சமயத்தில் அந்த உலகமானது ரொம்ப செரிபில்லா இருக்கிறது. கத்தாவே, அது மத்தியிலும் நீர் எங்களை வழி நடத்துவதற்காக சோத்திரம். உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு ஆறுதல இல்லை என்றால் நாங்கள் துக்கத்திலே அமிழ்ந்து போயிருப்போம். உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு ஆறுதலை தருகிறது, தேர்தலை தருகிறது. நீ ஜபத்தை கேட்கிறவராயிருக்கிறீ, நீ நல்லவராயிருப்பதற்காக சோத்திரம். அதில் வார்த்தையை கேட்ட அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து எங்களை வழி நடத்தும். கத்ரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவானந்த அவர்கள் இந்த பாடலை நடத்தும் பொழுது நம்மளால் எழுந்து நின்று காணிக்கினாலே கத்ரை கனப்படுத்தும்.
பாடல் 343, சாங் நம்பர் 343, மகிமையின் ராஜா மகிமையோடு வருகிறார் மேகம் மீது.
மகிமையின் ராஜா மகிமையோடு வருகிறார் மேகமீதில். மகிமையின் ராஜா மகிமையோடு வருகின்றார் மேகமீதில். ஆனந்தமே 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 பேரானந்தமே, ஆனந்தமே 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 பேரானந்தமே. மகிமையின் ராஜா மகிமையோடு வருகிறார் மேகமிதில். அதிசயிக்க வானோரார் பறிக்க தூதர் தோணியுடனே மேகமிதில் வருவார். அன்பர்கள் நாங்கள் இயேசுவை சந்திப்போம் ஆனந்தமானந்தமே. அல்லேலூயா, அன்பர்கள் நாங்கள் இயேசுவை சந்திப்போம் ஆனந்தமானந்தமே. மகிமையின் ராஜா மகிமையோடு வருகிறார் மேகமிதில். ஆசை மகிபனவர் பிதாவி மகிமையோடு மாறுரூபமாக்க வருவார். அவனாய் நாமும் இயேசுவை சந்திப்போம் ஆனந்தமானந்தமே. அல்லேலூயா, அவனாய் நாமும் இயேசுவை சந்திப்போம் ஆனந்தமானந்தமே. மகிமையின் ராஜா மகிமையோடு வருகிறார் மேகமிதில். ஆவியும் மனவாட்டியும் அழைத்திடும் நேரமல்லோ. ஆயத்த விழிப்புடனே போரணமடைந்திடுவோ. அல்லேலூயா, காலமும் சென்றது நேரமும் வந்தது ஆனந்தமானந்தமே. மகிமையின் ராஜா மகிமையோடு வருகிறார் மேகமிதில். சுத்த பிரகாசமாய் மந்திரம் தாரிப்போம், விண்ணவர் சாயலில் இயேசுவை சந்திப்போம், ஆனந்தம் ஆனந்தமே அல்லேலூயா, விண்ணவர் சாயலில் இயேசுவை சந்திப்போம், ஆனந்தம் ஆனந்தமே மகிமையில் ராஜா மகிமையோடு பருகிறார் மேகமிதில். ஆனந்தமே 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 பேரானந்தமே, ஆனந்தமே 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 பேரானந்தமே, மகிமையின் ராஜா மகிமையோடு வருகிறார் மேகமிதில். மகிமையின் ராஜா மகிமையோடு வருகிறார் மேகமிதில்.
எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அருமையான ஆராதனை வேளையில் உம்முடைய சமூகத்திலே வந்து நாங்கள் காத்திருக்கும்படியாக, வார்த்தையை தியானிக்கும்படியாக, இவ்விதமான ஒரு ஐக்கியத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் மணங்கால் பழிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்டு ஒரு மீன் கூட கிடைக்கல, ஆனாலும் ஆண்டவரே பேதுருடைய வார்த்தையை கேட்ட பொழுது பின்பு ஆழத்திலே கொண்டு வலையை போடும் பொழுது தரலான மீன்கள் கிடைத்தது. அதே போல நம்முடைய பிள்ளைகள் இவ்வளவு நேரம் வார்த்தையை கேட்டிருக்கிறார்கள், அப்பொழுது ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதிப்பீராக. அவருடைய மனசில் இருக்கிற பிரேயர் ரிக்வஸ்ட் எல்லாத்தையும் அறிந்திருக்கிறீங்க இயேசுவே, நீர் தாமே அந்த பிரேயர் ரிக்வஸ்ட் எல்லாத்துக்கும் நீர் பதில் அளித்து அற்புத அடையாளங்கள் எங்கள் மத்தியில் அதிகமாக இருக்கட்டும். எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் செய்கிற கர்த்தர் எங்கள் மத்தியில் நம்முடைய அற்புதங்கள் அளவில்லாமல் இருக்கட்டும், எண்ணி முடியாததாக இருக்கட்டும். இப்பொழுதும் யார் யார் சரீரத்தில் சுகவீனமாக இருக்கிறார்களோ எல்லாருக்கும் சுகத்தை தருவீராக. சபைக்கு வர முடியாமல் இருக்கிறவருடைய பிள்ளைகளுக்கும் நீ சுகத்தை தாரும், பலத்தை தாரும், ஜீவன் ஆரோக்கியம் பலம் இந்த மூன்று உம்மிடத்திலிருந்து வருகிறது. ஆண்டவரே நீர் எனக்கு ஜீவனையும் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் கொடுத்தால்தான் நமக்கு ஆராதனை செய்ய முடியும். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் நீர் அதை தருவீராக, கல்வாரியில் அதை சம்பாதித்திருக்கிறீர், இப்பொழுதும் விசுவாசமுள்ள ஜபத்தினாலே நம்முடைய பிள்ளைகளுக்கு கிராண்ட் பண்ணுவீராக. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இதை சாத்தான் கொண்டிருந்த எல்லா கிரிகளையும் ஜெயிப்பதுக்கு எங்களை விசுவாசம் அதிகமாக நீர் தருவீராக. முழங்கால் போயிட்டுக்கிற அனைவரையும் ஆசீர்வதியும் கர்த்தாவே, எல்லாரு மேலே நீர் இரக்கமாய் இருப்பீராக. கேட்டதான வார்த்தைகள் எங்களுக்குள்ளே அது கிரியை செய்யட்டும் கர்த்தாவே. மறுபடியும் நாங்கள் மாலை நேரத்தில் கூடி வரும் பொழுதும் உங்களுடைய பிரசன்னங்கள் மத்தியிலே இருக்கட்டும், எங்களோடு கூட நீர் பேசுவீராக. அந்த மாலை நேரத்திலும் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையோடு கூட எங்களை நீர் தாமே ஆசீர்வதிக்க வேண்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை எங்கள் மேல் வர்ஷிக்க பண்ணுவீராக. உங்களுடைய வார்த்தைக்காக சிறு கூட்டமாக பிரைடாக நாங்கள் இங்கே நாங்கள் ஸ்டாண்ட் பண்ணும் பொழுது எங்களுக்காக நீர் ஸ்டாண்ட் பண்ணுவீராக, எங்களுக்காக நீர் யுத்தம் பண்ணுவீராக, எங்களுக்காக நீர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பீராக. ஆசீர்வதியும் கிருபையாயிரும் கத்ரா இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஆமென்.
And tell us His wonderful love. He may have another thing, He will take to me, tell it to the king. And He may have another thing, and then will have another thing.
கர்த்தர் தாமே உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமென்.